எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில நாங்கள் மறுபடியும் கூடி வந்திருக்கிறோம். வேத வாக்கியங்களை தியானிக்கும்படியாக, உங்களுக்கு ஆராதனை செய்யும்படியாக எங்களை இந்த உலகத்திலே நீர் வைத்திருப்பதற்காக சோற்றோம். தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று சொல்லியிருக்கிறேன். வேத வசனம் கேட்க கிடையாத பஞ்ச காலம் வருகிறது. இப்பொழுது நீர் உம்முடைய மனவாட்டிக்கு அதிகமான வெளிப்பாட்டை கொடுக்கிறீர், உம்முடைய சிந்தையை வெளிப்படுத்திருக்கிறீர், முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறேன். அவ்விதமான ஒரு காலத்திலே நாங்கள் பிறக்கத்தக்கதாக வாழும்படியாக, நீர் எங்களை தெரிந்து கொள்ளும்படியாக, உங்களுடைய பாதத்தில் வந்து இந்த தினத்திலே காத்திருக்கும்படியாக எங்களுக்கு நீர் பாராட்டின எல்லா சுலாக்கியங்களுக்காகவும் உமக்கு நன்றி. உலகம் மண்டபத்திலே அதை எனக்கு திருப்தி செய்ய மாட்டாது. எந்த காரியங்களும் எங்களுடைய ஆத்மாவை திருப்தி செய்ய முடியாது. உங்களுடைய வார்த்தை மாத்திரமே திருப்தி செய்யக்கும். இப்பொழுதும் அந்த மறைவான மன்னாவை நாங்கள் புசிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களுடைய ஆத்மாவை உங்களுடைய வார்த்தையினாலே நீர் போஷிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். மனுஷகுமாருடைய மாறாத சரீர வார்த்தையினாலே எங்களை போஷிப்பீராக. மலங்கால் பேட்டுகிற பெரியோர் சிறியோர் அனைவரையும் ஆசிரியம் தாமதித்துக் கொண்டுகிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் கூட்டி சேர்த்தீராக. தியானிக்க போற வார்த்தைகளோடு உங்களுடைய ஆசீர்வாதத்தை கூட்டும். அடியோனை மறத்தி நீர் பேசுவீராக. கத்ரா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். கத்ரா இயேசு நாம் மயப்பதாக. வெளிப்படுத்தின சேஷன் ஆறாம் அதிகாரம் 7-8, வெளிப்படுத்தல் 6-7-8.
அவர் நாலாம் முத்திரையை உடைத்த போது நாலாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது.
அவர் நாலாம் முத்திரையை உழைத்த போது நாலாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு மங்கின நிறமுள்ள குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாதினாலும் பூமியின் துஷ்டமிருங்கினாலும் பூமியின் கவாத்தங்களை கொலை செய்யும்படி அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இந்த ரெண்டு வசனங்களிலே நம்ம நாலாம் முத்திரையை குறித்து நம்ம பார்க்கிறோம். கடந்த மாதத்திலே நாம் மூன்றாம் முத்திரையை குறித்து பேசினேன். இப்பொழுது நாலாம் முத்திரை, அடுத்த மாசத்துல அஞ்சாம் முத்திரை, அதுக்கு அடுத்த மாசத்துல ஆறாம் முத்திரை, அதுக்கு அடுத்த மாசத்துல ஏழாம் முத்திரை, அதோடு முடிவடைகிறது. மாதத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த வரிசையாக முத்திரையை குறித்து உங்களுக்கு பேசுகிறேன். ராபோஜனில் ராபோஜனத்துக்கு ஏற்ற செய்தி கொடுக்கப்படும். மற்ற மீதியாக இருக்கிற வாரத்திலே மோசஸ் உடைய லைஃபை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இப்பொழுது இந்த நாலாம் முத்திரையை கவனிக்கும் பொழுது, நாலாம் ஜீவன் முத்திரையை அவர் உடைத்த போது, யார் முத்திரையை உடைத்தார்? ஆட்டுக்குட்டியான முத்திரையை உடைத்தார். அதனால இந்த புஸ்தகத்தை வந்து நம்ம கையினால திருப்ப முடியும். ஆண்டவர் படிக்க வந்து அறிவை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நம்ம வாசிக்க முடியும். அதை நம்ம இன்டலக்சுவலா தெரிந்து கொள்ள முடியும், அதுல என்ன இருக்குன்னு தெரிந்து கொள்ள முடியும். ஆனா அதுல இருக்க வெளிப்பாட்டை வந்து ஆட்டுக்குட்டியான மட்டுமே வெளிப்படுத்தும். ஆனா அது வெளிப்படுத்தின பிறகு அது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இதுதானா, இது நமக்கு தெரியாதா? கத்தை வெளிப்படுத்தாத பட்சத்துல தெரியாது, அது வரைக்கும் அது மிஸ்ட்ரி. ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்க வெளிப்பாட்டை நமக்கு சொல்ல முடியுமே ஒழிய, நம்ம படித்த ஞானத்தினாலேயோ மற்ற எவ்விதத்தினாலேயோ தெரிந்து கொள்ள முடியாது. நாலாம் முத்திரை உடைத்த போது பல்லகத்திலே அவர் நாலாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லுகிறார். ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமே முத்திரைகளை உடைக்க முடியும் என்பதை நீங்கள் ஞாபகத்துக் கொள்ள வேண்டும். இது வந்து தேவனுடைய சிந்தையா இருக்கிறது. God's mind is recorded. இது வந்து எழுத்து வடிவமாக எழுதப்பட்டிருக்கு. இந்த தேவனுடைய சிந்தையை அவர் என்ன நினைச்சு சொன்னாரு, என்ன நினைச்சு இந்த சம்பவங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார் என்பது அவர் மைண்ட்ல இருக்கத நம்ம அறிய முடியாது. என் மைண்ட்ல இருக்கிறத நான் நீங்க அறிய முடியாது. உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு எனக்கு அறிய முடியாது. ஆனா தேவன் எல்லாரும் மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய மைண்ட்ல என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஏன் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, இந்த சம்பவங்கள் எல்லாம் இப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறதே என்று நம்மளால அதை அறிந்து கொள்ள முடியாது. இட் இஸ் இன் த பேக் பார்ட் ஆஃப் த மைண்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அவர் மட்டும்தான் ரிவீல் பண்ண முடியும். அதுதான் முத்திரைகள் உடைக்கப்படுது. முத்திரைகள் உடைக்கப்படுதுன்னா இந்த புஸ்தகத்தில் இருக்கதான தேவ ரகசியத்தை, அவருடைய சிந்தையை நமக்கு வெளிப்படுத்துவதுதான் முத்திரைகள் உடைக்கப்படுது. ஏதோ முத்திரை முத்திரைன்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. 30 வருஷமா பேசிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு அந்த கருப்பொருள் என்ன, அந்த தீம் என்னன்னே தெரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், எவருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறதோ அவனுக்கு தான் வெளிப்படுத்தினேன். மற்றவங்க எவ்வளவு எத்தனை வருஷம் சீல்ஸ் புக்க படிச்சாலும் அவங்களுக்கு அது வெளிப்படாது. நாலாம் முத்திரையை நான் ஒரு மணி நேரத்தில் படிச்சு முடிச்சிருவேன். இன்னைக்கு சாயங்காலம் ஒரு மணி நேரத்தில் அதை படிச்சு முடிச்சிட்டேன். அதனால அந்த புத்தகத்தை எத்தனை முறை தான் அவங்க படிக்கிறது, இந்த பைபிளை எத்தனை முறை வேணாலும் படிக்கலாம். இதுதான் வந்து ஏழு முத்திரையாக முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ஆட்டுக்குட்டியானவர் ரிலீவ் பண்ணணுமே ஒழிய அந்த புஸ்தகத்தை படிக்கத்தான் செய்யணும். ஆனா அந்த புஸ்தகத்தையே படிச்சிட்டு இருக்க கூடாது. இதை எத்தனை முறை வேணாலும் படிக்கலாம். என்ன செய்யறது, ஒரு சபையில எத்தனை வருஷமா படிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. ஏன்னா ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமா இல்லை. மத்திய 11:25 எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறதோ அவனுக்கு தான் வெளிப்படுத்துவன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தினா நம்ம கர்த்தருக்கு ரொம்ப நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவன் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமே. ஏழு வகட்ட பசு இருந்தது, அது போயிட்டு ஏழு கொளுத்த பசு இருந்தது, கொளுத்த பசு போய் வகட்ட பசு சாப்பிட்டு அப்படி சாப்பிட்டா கூட அதுக்கு எழும் தோலுமா தான் இருக்கு. ஏழு நல்ல கதிர் இருக்குது, ஏழு சாதியான கதிர் இருக்குது. இந்த சாதியான கதிர் போய் அந்த நல்ல கதிரை சாப்பிட்டு அப்படி சாப்பிட்டா கூட கதிர் கதிர சாப்பிட முடியுமா, மாடு மாலை சாப்பிட முடியுமா? அது அவரு நடக்க போற காரியத்தை ஒரு அடையாளமாக ஒரு ஜனல் ஒரு ஸ்டோரி மாதிரி அங்க சொல்லியிருக்கிறார். அந்த அடையாளத்துக்கு பின்னால என்ன இருக்குது, வெளிப்பாடு இருக்கிறது. அது யார் அந்த சொப்பனத்தை கொடுத்தாங்களோ அவரு தான் வெளிப்படுத்தமே ஒழிய வேற யாருக்கு அது தெரியாது. அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். அதை யாரை கொண்டு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவங்க மூலமா தான் அது வெளிப்படுமே ஒழிய மற்ற எல்லாருக்கும் வெளிப்படல. குறியாரர் சோசியக்காரர் வராங்க, இதெல்லாம் பாஸ்டர்ஸ் தான். இந்த குறியாரர் சோசியக்காரர் எல்லாமே பைபிள்ல வந்து பாஸ்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து அந்த மீனிங்க தெரியணும் தெரியணும்னு பார்த்து அது தெரியவே இல்லை. அது வெளிப்படுத்துறதுக்கு அவர் யோசித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோசித்துக்கு அதை ரிவீல் பண்ணும் பொழுது ஏழு நல்ல பசு, ஏழு அந்த நல்ல கதிர் வந்து ஏழு செழிப்பான வருஷம், ஏழு செழிப்பான வருஷம் வரும், அதுக்கு பின்பு ஏழு பஞ்சமான வருஷம் வரும். இந்த செழிப்பு எல்லாமே அது அடிபட்டு போகும். அந்த ஏழு பஞ்ச வருஷம் வந்து அதை சாப்பிடுறோம். அப்பொழுது தேசமானது பஞ்சத்துல வந்து சாக வேண்டிய சூழலை ஏற்படும். இதுதான் சொப்பனம். ஏன் அது ரெண்டு முறை வந்துச்சுன்னா அது சீக்கிரமா நடக்கும், நிச்சயமா நடக்குங்கிறத ரெண்டு முறை ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கிறார், ரெண்டு பாரபில்ல வெளிப்படுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு சிம்பிள். இது தெரியாதா நீங்க நினைப்பீங்க, இது தெரியாதா? இது ரொம்ப சிம்பிள் தானே. ஆனா உங்களுக்கு அது தெரியுமா? யோசேப்பு சொல்லணும்னா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எவ்வளவு மண்டையை போட்டு உருட்டினாலும் அந்த மேத்தமெட்டிக்ஸ் அந்த கால்குலேஷனை உங்களால போட முடியாது, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கவே செய்யாது. அதே போலதான் எல்லா பாஸ்டரும் மண்டையை போட்டு உருட்டியும் அவங்களுக்கு கிடைக்காது. 2000 வருஷமாக என்ன செய்திருந்தால் பசுத்தவான்கள் கூட ட்ரை பண்ணாங்க, அவங்களால முழுசுமா கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவர் ஏழாம் தூதனுக்கு அதை வச்சு, ஹல்லேலூயா. ஏழாம் தூதன் வந்து எக்கால ஊதும் போது தேவரகசியம் நிறைவேறும். ஹல்லேலூயா. நீங்க அந்த காலத்துல வாழ்ந்ததுனால இது அவர் நமக்கு வெளிப்படுத்துறோம், அவருக்கு வெளிப்படுத்துறாரு. இப்ப நம்ம அதை படிக்கும் பொழுது அதை படிச்சாலும் நமக்கு புரியாது, ஒருவன் அதை விளக்கி சொல்லணும். அதுதான் ஒரு பாஸ்டர் ஆண்டர் கொண்டு வர. கந்தைய மந்திரி என்ன எஸ்ஐ 53 அதிகாரத்தை படிச்சுட்டு போறா. படிக்கும் பொழுது அவனை வந்து இது ஒரு பிலிப்பு பார்த்து கத்துடைய ஆவியான ரீதியை அங்க சேர்ந்துக்கிறாரு. அந்த ரதத்துல போயிட்டு அவன் சேர்ந்துகிட்டான். அப்பொழுது நீ படிக்கிறது ஏதாவது புரியுதா? ஒன்னும் புரியலையே. அது வந்து அப்பொழுது ஒருவன் எனக்கு விளக்கி சொல்லாட்டா எனக்கு எப்படி புரியும்? அதே போல ப்ராபட் மெசேஜ் வந்து படிச்சா எல்லாருக்கும் புரியாது. அதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு பாஸ்டர் வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு அனாயின்டட் டீச்சர் தேவைப்படுகிறது. அவர் தான் அதை மேட்ச் பண்ணி காமிக்க முடியும். எல்லாரும் வேலை பார்த்து ஊழியர் செய்யறவங்க, ஓட்டு போட்டு பாஸ்டர் ஆகிறவங்க, இவங்களா தங்களை பாஸ்டரா ஏற்படுத்தி கொள்ளுறவங்களுக்கு அது வெளிப்படாது. அது தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட போதகருக்கு தான் அது வெளிப்படும். உடனே அந்த பிலிப்பு வந்து கந்தேகா மாத்திரிக்கு அதை சொன்ன உடனே உடனே ரிசல்ட் கிடைக்குது. தண்ணீர் இருக்குதா? நான் ஞானசானம் எடுக்கிறதுக்கு என்னது? அவன் இயேசு கிறிஸ்து பாதுமரணத்தை சொல்லுகிறான், அவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறான். அதான் காஸ்பல், டெத் பரியல் ரெசரக்ஷன். அதுதான் காஸ்பல். அந்த காஸ்பல் வந்து 53 ஏசாயால எழுதியிருக்கிறது. இப்பந்தான் நடந்திருக்குது, இப்பந்தான் அவர் உயிர்த்தெழுந்தார், நான் அதுக்கு சாட்சி என்று சொல்லும் பொழுது அவனால வேற ஒண்ணு பாச முடியல. நான் என்ன செய்யணும்? நீர் மறந்திருந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞாபகம் நடக்கும். தண்ணீர் இருக்குதே, ஒரு தண்ணீர் நீரோட கிராஸ் பண்றாங்க, அப்போ தண்ணீர் இருக்க நீர் விசுவாசித்தால் தடையில்லை, உடனே ஞாபகம். அதுக்கு பிறகு பிலிப்பை காணல. அப்போஸ்தல் 8வது அதிகாரத்தில் வாசி. அதே போல ஒருத்தர் எனக்கு விளக்கி சொல்லவில்லை என்றால் அது எனக்கு எப்படி தெரியும்? இப்ப 4வது வந்து ஒருத்தர் விளக்கி சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அது ப்ராபெட் மெசேஜில் இருக்கிறது, அது புக் ஃபார்மா இருக்கிறது. அந்த புக் ஃபார்மா அதை படிச்சா கூட ஒருவர் விளக்கி சொல்லலாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பைபிள்ல எழுதியிருக்கு. பைபிள்ல ஒரு ஆர்டர் இருக்கிறது, காட்ஸ் ப்ரொவைடட் வே இருக்கிறது. மனுஷன் தன்னுடைய சொந்த வழியில போயிட்டு நான் எனக்கு ரொம்ப இங்கிலீஷ் தெரியும், நான் வந்து அதை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ கொடுத்தாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு ஆமா ஆமான்னு தலை ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. பசுதாதி இல்லாதவங்க அப்படி தலையாட்டுவாங்க. இந்த மனுஷன் சொல்றது தவறா இருக்குது. இது வந்து பைபிளுக்கும் வார்த்தைக்கும் விரோதமா இருக்குது. இப்படி சொந்த வியாச்சியான கொடுக்கறாங்கன்னு பகுத்தறியத்தக்க அந்த ஆதியின் அனாய்த்திங் அங்க இல்லாதனால இந்த மாதிரி ஒரு குழப்பம் ஏழு முத்திரைகளை குறிச்சு இந்த மெசேஜில் இருக்கிற எல்லார் மத்தியிலையும் தமிழ்நாடு ஃபுல்லா குழப்பம் இருக்கு. அதுக்காகத்தான் இப்பொழுது ஏழு முத்திரைகளை வந்து வரிசையாக போதிக்கிறோம். நம்மளை வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா இவங்க பெந்தகோஸ் பைபிள் தான் படிப்பாங்க, தீர்க்கதரிசிகள் படிக்க மாட்டாங்க, ஏதோ அவங்க தான் படிச்ச மாதிரி நினைப்பாங்க. மெசேஜில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அறிய வேண்டிய பிரகாரமாக அறிவதில்லை. அறிய வேண்டிய பிரகாரமாக நம்ம அறிந்தால்தான் நமக்கு ஃபெய்த் வரும். அந்த ரேப்சரிங் ஃபெய்த் வரும், அப்பதான் ரேப்சர்ல பங்கு பெற முடியும். ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம், ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமே முத்திரைகளை உடைக்க முடியும். ஆமே
ஆமே.
ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமே இந்த வியாச்சாரத்தை கொடுக்க முடியும். இது ஒரு நியூஸ் பேப்பர் கிடையாது, அல்லது இது ஒரு டெக்ஸ்ட் புக் கிடையாது, அல்லது இது ஒரு சட்ட புஸ்தகம் கிடையாது. இதை செய்யணும் அதை செய்யக்கூடாதுங்க சட்ட புஸ்தகம் கிடையாது, அல்லது இது ஒரு ஹிஸ்டரி புக் கிடையாது. இட்ஸ் அ வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. யார் இந்த வேர்ட் ஆஃப் காட் அருளினாரோ அது பசுத்த ஆவியினாலே எழுதப்பட்டனாலே பசுத்த ஆவியானவர் மட்டுமே இதை ரிவீல் பண்ண முடியும். ஆமென். வாழ்களாயும் பூமியிலாயும் பூமியின் கீழாயும் ஒருவன் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது என்று இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. அது ஏதோ சாதாரணமா இருந்த மாதிரி தெரியும், ஆனா அதுக்குள்ள மிஸ்டரி இருக்குது. ஆமே. இப்ப ரெண்டு வசனத்தை நம்ம தியானிக்க போறோம். அவர் 4வது முத்திரையை உடைத்த போது 4வது ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான் பார்த்த போது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாதினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களாலும் பூமியின் நான்கில் ஒரு பங்கை கொலை செய்யும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதனால நம்ம இந்த 4வது முத்திரையை பார்க்கிறோம். நீங்க வந்து ஈகில் 4வது ஜீவன் ஈகில் கமன்சி நீ வந்து பார் என்று யோவானை அழைக்கிறது. அவன் பார்க்கிறான் இவன் ஒரு பேல் ஹார்ஸ் போகிறது, மங்கின நிறம் உள்ள குதிரை. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு என்ன பெயர் என்றால் அவனுக்கு மரணம் என்று பெயர். அவனுக்கு இப்பொழுது பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய பெயர் மரணம். அவன் வந்து பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாதினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களாலும் பூமியின் காற்றங்களை கொலை செய்யும்படி அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது அவன் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்பொழுது நீங்க 4வது முத்திரையின் கீழே இருக்கிறீங்க. இது வந்து நம்ம காலம், 3 முத்திரை முடிஞ்சு விட்டது, அது இஸ்ரேயா மாறிட்டு. இப்ப பிரசன்ட் டைம் வந்து என்ன வந்தால் வி ஆர் அண்டர் தி 4th சீல். ஹல்லேலூயா. இப்பொழுது காலங்கள் நிறைவேறி முடிய வேண்டிய நேரத்தில் இருக்கும். காலங்கள் நிறைவேறி முடிந்த பிறகு எட்டர்னிட்டி வரும். ஆண்டவருடைய பிளான் எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ப்ரீ பிளான் பண்ணியிருக்கிறது. என்ன செய்யுதுன்னா இன்னைக்கு நீங்க வருவீங்களா வரமாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. யார் இன்னைக்கு சர்ச்சைக்கு ஆப்சென்ட் ஆவான்னு தெரியாது. என் மனசு என்ன சொல்லும் என்றால் இன்னைக்கு சிலர் வராம போயிட்டா என்ன பண்றது? உன்னே அதை நான் என் மனசு நீ அதை கவலைப்படுறா. யார் இதை வந்து கேட்கணும்னு வச்சிருக்காங்களோ அவங்க வரப்போறாங்க. உடனே நமக்கு ஆன்சர் இருக்குது. எல்லாமே ஆண்டவர் ப்ரீ பிளான் பண்ணியிருக்கிறார். என் லைஃபையும் ப்ரீ பிளான் பண்ணிருக்கிறார், உங்க லைஃபையும் ப்ரீ பிளான் பண்ணிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு எதுவாய் முடியும். அப்படி சோதனை வந்துருமோ இப்படி சோதனை வந்துருமோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோசேப்பு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே அது நன்மைக்கு எதுவாக முடியப்படினார். அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் அதுவும் அவனுக்கு நன்மைக்கு எதுவாக முடிந்தது. அதே போல கத்தர் செய்வார்னு நீங்க அறிக்கை பண்ணுனா அதே மாதிரி உங்களுக்கும் நடக்கும். உங்களுடைய ஃபெய்த்து உங்களுடைய அறிக்கையை பொறுத்துதான் உங்கள் வாழ்க்கை இருக்கிறது. நாவினுடைய இது அதிகாரத்தில் மரணமும் ஜீவனும் இருக்கிறது. அதில் பிரியப்படுவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீங்க எப்படி அறிக்கப்படுகிறோ அந்த அறிக்கையின் பேரில் இயேசு கிறிஸ்து செயல்படுகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆமே. இந்த லைஃபை குறிச்சு ஒருத்தனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா அந்த லைஃபுக்கு போக முடியாது. ஆண்டவர் மனைவி பிள்ளைகளை கொடுக்கிறார், மனைவி பிள்ளைகளோடு சரியா வாழ தெரியாதவங்க, மனைவி பிள்ளைகளை ஒருமனப்படுத்தி சபைக்கு கொண்டு வந்து ஆவிக்கிருப்பிடமாக வாழ தெரியாதவங்க, அவங்க எப்படி அந்த ராஜ்யத்துக்கு போக முடியும்? சத்தியம் சொல்றேன் சத்தியம் சொல்றேன்னு அங்கங்க சுத்துறவங்க எப்படி போக முடியும்? ஒரு காலம் கும்பிட நான் உங்களை ஒரு காலம் அறியேன் என்று சொல்லுவார். காயினை போல அலைக்குண்டு தெரியுற ஆத்மாக்கள் ஒரு கடிந்துகளை கொடுத்தா அதுக்கு தாழ்த்துறதுக்கு இது இல்லை. ஒரு தவறுகளை வந்து வார்த்தையின் மூலமா சொல்லும் பொழுது நாங்க தாவிது வந்து உடனே தாழ்த்தினா அவருக்கு அதிக கிரேஸ் கொடுத்தார். அதே போல நம்ம அந்த மாதிரி எவ்வளவு நம்ம லைஃப் குறிச்சு எவ்வளவு எழுதியிருக்கு, ஃபுல்லா இந்த லைஃப் குறிச்சு தான் எழுதியிருக்கு. இந்த வேல்யூ லைஃப் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அந்த லைஃபுக்கு போக முடியும். இதை பத்தியே ஒன்னும் கவலைப்படாம, மனைவி பிள்ளைகளை பத்தியே சில கவலைப்படாம, அவங்கவுங்க இஷ்டம் போல சுத்திக்கிட்டு அங்க சத்தியம் சொல்றேன் இங்க சத்தியம் சொல்றேன்னா எப்படி பாருங்க. தாறு மாறாக அலைகிறவர்கள் இந்த நேரத்துக்குரிய சத்தியத்துல உண்டு. ஒழுங்கும் கிரமமாக நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம வந்து சரியான இடத்துல போய் சேருவோம். ஆமென்.
ஆமென்.
இப்பொழுது எனது டிஸ்பென்சேஷன் ஆஃப் தி ஃபுல்னஸ் ஆஃப் டைம், காலங்கள் இப்பொழுது நிறைவேறி இருக்கு. இதுதான் வந்து செவன் சர்ச் ஏஜஸ், இதுதான் காலங்கள். இந்த ஏழு காலங்களும் இப்ப நிறைவேறி முடிந்து விட்டது. மார்ச் 1963 லவோதிஷியா இஸ் எண்டட், லவோதிக்கா காலமானது முடிவடைந்து விட்டது. அது எப்படி பாஸ்டர்? உலகத்துக்கு முடிவடையல, சாபனத்துக்கு முடிவடையல, நமக்கு முடிவடைஞ்சிருக்கு. இதெல்லாம் நீங்க உங்க ஆதியில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நான் ரொம்ப வார்த்தையில உங்களுக்கு ரொம்ப புரியும்படியா சொல்ல முடியாது. லவோதிக்கா வந்து நமக்கு முடிவடையல, நமக்கு முடிவடைஞ்சிச்சு, நம்ம லவோதிக்கால இல்ல. ஆனா ஜனங்கள் எல்லாருமே சாபனம் எல்லாமே இதோ லவோதிக்கால இருக்கிறார். லவோதிக்கானா என்ன அர்த்தம்? பீப்புள்ஸ் ரைட்ஸ். அவங்க எங்களுக்கு உரிமை இருக்குது. அதான் எனக்கு வந்து 18 வயசு ஆயிடுச்சு, ஐ எம் மேஜர். அதனால நான் வந்து யாரு கூட நினைச்சாலும் நான் போயிருவேன். போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் வந்து மேஜர் ஆயிட்டா, அந்த பையன் மேஜர் ஆயிட்டான், போட்டோம். நீங்க வந்து ஒன்னும் செய்ய முடியாது. இதுதான் பீப்புள்ஸ் ரைட்ஸ். அதே போல உலகத்தில் எல்ஜிபிசி அவங்களுக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டும். அவங்க எப்படி வேணாலும் வாழலாம், அவங்களுக்கு உரிமை உண்டு, அதை நீங்க தடை செய்யக்கூடாது, அதை வந்து அதை குற்றம் என்று சொல்லக்கூடாது, அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. பாருங்க உச்ச நீதிமன்றம் அதை பாஸ் பண்ணும்பொழுது பீப்புள்ஸ் ரைட்ஸ், எப்படி வேணாலும் வாழலாம், எங்களுக்கு உரிமை இருக்கிறது, நாங்க குழந்தை கிடையாது, நாங்க மெச்சூரிட்டி வந்துட்டோம். இதுதான் லவோதிக்கு இந்த காலத்துல வந்து அவங்க அவங்க நாங்க எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவோம், நீங்க சொல்லக்கூடாது. எந்த ஆலோசனையும் யாருக்கும் சொல்றத விரும்ப மாட்டார்கள். நமக்கு ஒருத்தர் நல்ல ஆலோசனை சொல்லி நம்மளை கைட் பண்ணலையே, நம்ம லைஃப் வேஸ்டா போச்சுன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா இந்த காலத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு யாருக்கும் ஆலோசனை சொல்லக்கூடாது. அவங்களுக்கு பிடிக்காத ஒரே ஒரு காரியம் என்னன்னா ஆலோசனை சொல்றதுதான். ஆலோசனை சொன்னா அவங்க பக்கத்தில் சேர மாட்டாங்க. அவ்விதமான தன்னிஷ்டம் போல ஜீவிக்க வேண்டும். அதுதான் லவோதிஷியா என்றால் பீப்புள்ஸ் ரைட்ஸ் என்ற அர்த்தம். நம்ம இன்னைக்கு ஜனங்களை அவ்விதமாக நம்ம பார்க்கிறோம். மார்ச் 1963 நமக்கு லவோதேஷியா முடிவடைந்து விட்டது. We are not in லவோதேஷியா, we are in the bride age. Hallelujah. மனவாட்டியின் காலத்தில் இருக்கும். எதேசியன் அகைன், மறுபடியும் எதேசியன் வந்திருக்கிறது. கிரைஸ்ட் அங்க இறங்கி வருகிறார். கிரைஸ்ட் இறங்கி வந்து முத்திரைகளை திறக்கிறார். Reveal the seven seals. Amen. ஏழு முத்திரைகளை திறக்கிறார். அவன் கத்தர் இறங்கி வருகிறதா, இட் இஸ் கமிங் ஆஃப் தி லார்ட். அதுதான் செவன் சீல். இப்ப வந்து நாலாம் முத்திரையில செவன் சீலும் இருக்கிறது. இந்த செவன் சீல் தான் அதை டிவைட் பண்ணுது. நல்லா கவனிக்கணும். இந்த செவன் சீல் இல்லைன்னா நம்ம லவோதிக்கால தான் இருப்போம். இந்த செவன் சீல் இட் இஸ் கமிங் ஆஃப் தி லார்ட். இப்பொழுது நம்ம ஃபோர் சீல் தான் இருக்கிறோம். நம்ம உலகம் வந்து லவோதிக்கா சபையில இருக்கிறது, ஆனா நம்ம லவோதிக்கால இல்ல. ஏனென்றால் இட் இஸ் கமிங் ஆஃப் தி லார்ட். ஹல்லேலூயா. கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். தட் இஸ் செவன் சீல். வருஷக்கரணப்படி அது இங்க போட்டிருக்கு. ஆனா வந்து இது வருஷக்கரணப்படி அப்படிதான் போட்டாகும். ஆனா அது எங்க இருக்குதுன்னு தெரியும் பொழுது நம்ம ஃபோர் சீல் தான் செவன் சீல் அங்க இருக்குது. இந்த செவன் சீல் வந்து நம்மளை லவோதிக்கால இருந்து பிரிச்சு இங்க பிரைட் ஏஜ்ல கொண்டு வந்திருக்குது. அதனால இந்த கமிங் ஆஃப் தி லார்ட் பிலீவ் பண்ணாதவங்க, யார் யாருக்கு இதை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, யார் யாருக்கு இதை பத்தி புரிந்து கொள்வது இல்லையோ அவங்க இன்னும் குழப்பத்துல லவோதிக்காலதான் இருக்கிறாங்க, ஏஜ் ஆஃப் கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க. நம்ம வந்து ஏஜ் ஆஃப் ரெவலேஷன், நமக்கு எல்லாம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. எப்படி இதை புரிந்து கொள்றது? நான் பிரசங்கம் பண்றதை நீங்க ஆவில தான் புரிந்து கொள்ள முடியும். ரொம்ப கடினமானது அல்ல. இப்ப நம்ம இருக்கிறது போசில இருக்கிறோம். போசில வந்து ரெண்டா டிவைட் பண்ணப்படுது, ஒன்னு லவோடேசியா, இன்னொன்னு பிரைட் ஏஜ் டெவலப் பண்ணுது. ஆனா இங்க ஒரு காலம் தான் போட்டிருக்கு. போசில் வந்து லவோடிகா சபை தான் போட்டிருக்கு. இந்த கட்டத்தை பாத்தீங்கன்னா லவோடிகா தான் போட்டிருக்கு. ஆனா கத்தருடைய இந்த கனிங் அதலோட் கத்தர் இறங்கி வரும் பொழுது அவர் ஏழாமத்துறை வகுத்த பொழுது பல்லவத்திலே அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிச்சு. அவர் செவன் ஏஞ்சல்ஸ் அவர் இறங்கி வரும் பொழுது டிவைடா பிரிச்சுட்டாரு. இப்ப நீங்க லவோதிக்கால இல்ல, நீங்க பிரைட் ஏஜ். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம். அதாவது நாலாம் முத்திரை உடைத்த பொழுது டிஸ்பென்சேஷன் ஆஃப் டைம், ஃபுல்னஸ் ஆஃப் டைம் நிறைவேறிவிட்டது. ஏழு சபை காலங்கள் நிறைவேறிவிட்டது. இப்ப நம்ம வந்து இன்னொரு காலத்துல வந்திருக்கிறோம், பிரைட் ஏஜ்ல வந்திருக்கிறோம். எத்தனை சர்ச் ஏஜ்? அல்லேலூயா. நீங்க லவோதிக்கால இல்ல, வி ஆர் இன் தி எட்டர்னல் சர்ச் ஏஜ். எட்டர்னல் சர்ச் ஏஜ்னா முடிவே கிடையாது. செவன் சீலுக்கு என்ன கிடையாது? முடிவே கிடையாது. கோஸ் ஆன் 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 போயிட்டே இருக்கு. இட் ஹஸ் நோ எண்ட். அது எங்க போகுது? அது நியூ ஜெருசலேம் வரைக்கும் போகுது. நீங்க இப்ப இந்த மெசேஜ்ல இங்க வந்துட்டீங்கன்னா, இந்த பிரைட் ஏஜ்க்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் கிடையாது, உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது போயிட்டே இருக்கும். அது நீங்க பாடி சேஞ்ச், ராப்சர், அதுக்கு பிற மில்லினியம், ஜட்மெண்ட், அதுக்கு பிற நியூ ஜெர்சல், போயிட்டே இருப்பீங்க. கடைசி வரைக்கும் அது போயிட்டே இருக்கும். இட் ஹஸ் நோ எண்டிங். ஏழாமத்திலே படிக்கும் பொழுது அந்த ரெண்டே காரியத்தை தான் சொல்லுகிறார். இட் இஸ் எண்ட் ஆஃப் எவ்ரி திங், இட் இஸ் கமிங் ஆஃப் தி லார்ட். அந்த ரெண்டு காரியத்தை தான் வலியுறுத்துகிறார். இப்பொழுது நம்ம வந்து என்றால், இது ஏழு சபைக்காரங்க முடிவு அடைந்து விட்டது, எல்லாத்துக்குமே முடிவு ஏற்பட்டு விட்டது. நம்ம என்ன செய்யறோம் என்றால், இட் இஸ் கமிங் ஆஃப் தி லார்ட். அது போயிட்டே இருக்கு. எட்டானிட்டி நீங்க இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, நீங்க இந்த வெளிப்பாட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, இந்த கனிங் ஆஃப் தி லார்ட் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்த வெளிப்பாட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, நீங்க போயிட்டே இருப்பீங்க. நீங்க சவுத்ல இருந்து வாய்ஸ் வரீங்க, வாய்ஸ்ல இருந்து சம் போவீங்க, அதுக்கு பிறகு என்ன பாடி சேஞ்ச் வெட்டிங் செப்பர் போயிட்டே இருக்கும். நோய் எண்டிங். எத்தனை பேருக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குது? நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க? மனம் திரும்பாதவங்க, கீழ்படியாத ஆத்துமாக்கள், மாய்மாலமான ஆத்துமாக்கள், தங்களுடைய சொந்த கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் இன்னும் பிரைட் ஏஜ்ல வரல. பேசுறவங்க இன்னும் லவரிக்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க இந்த அதுக்கு வரல. அவங்களுக்கு தான் கனிங் ஆஃப் தி லார்ட் பத்தி தெரியலையே. ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமா இல்லையே. உங்களுக்கும் எனக்கு வெளிப்படுத்த சித்தமா இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது நம்மால வந்ததில்ல, அவர் அப்படி செய்திருக்கார், நம்மள அப்படி நியமிச்சிருக்கிறார். அதுக்காக நம்ம சந்தோஷப்படணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆமே. ஒன்பதாம் ஏதாவது எபேசியர் 1:9 வாசிக்கலாம். எபேசியர் 1:9.
காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவருமாகிய சகலமும் கிறிஸ்துக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று
தொடர்ந்து வாசிக்கிறார்.
நமக்குள்ளே தீர்மானித்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார்.
காலங்கள் நிறைவேறும் போது, இந்த ஏழு சபை காலங்கள் நிறைவேறி முடியும் பொழுது நியமத்தின்படியே பல்லவத்தில் இருக்கவர்களையும், அந்த மரித்து போன பரிசுத்தவர்கள் 6 இருக்கிறாங்க, பூலோகத்தில் இருக்கிறது நீங்களும் நானே இருக்கிறோம், இந்த ரெண்டு தரத்தாரையும் ஒன்று கூட்ட வேண்டும். ஷவுட் வந்து ஒரு கூட்டமான ஜனங்களை வார்த்தையில கொண்டு வருது, வாய்ஸ் வந்து நம்மள மெச்சூரிட்டியில கொண்டு வருது, நம்ம சோல் வந்து ரெசரேஷன் ஆகுது, ட்ரம்ப் வந்து உயிர்த்தொழில கொண்டு வருகிறது, திரும்ப நம்மளே ஒன்னா சேர்த்து ரெண்டு தரத்தாரும் ஒன்று சேர்ந்து ஆகாயத்தில் சந்திப்போம். கிறிஸ்துக்குள் ஒன்று கூட்டப்பட வேண்டும். இது அவருடைய மனசில் அவர் தீர்மானித்திருந்த அவருடைய சித்தத்தின் ரகசியம். எவ்வளவு அழகா இருக்கு. கத்தர் என்ன செய்யறாரு என்றால், நம்மளை ஒன்று கூட்டுகிறார், வார்த்தையில ஒன்று கூட்டுகிறார். காலையில மாலையில வர்றீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம். ஈவினிங் சர்வீஸ் எங்கேயாவது உண்டா? இல்ல. அவங்க நீங்க வாஷிங் பண்ணுங்க, நீங்க உங்க சொந்த காரியத்தை பாருங்க, ஷாப்பிங் போங்க, அதனால காலையில வந்துட்டா போதும். சில சர்ச்சில் ராபோ நாராயணன் இருந்தா காலையில் ஆறானே கிடையாது. ஜனங்களுக்கு ரொம்ப சுதந்திரம், நம்ம வார்த்தையில வந்து அடங்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல வந்து காத்திருக்கிறோம், அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். மாணாக்கரை போல கற்றுக்கொள்ளுகிறோம். நான் என்ன இத்தனை வயசாயும் நான் இன்னும் ஸ்டூடெண்டா தான் இருக்கேன். நான் இயேசு கிறிஸ்து கிட்ட ஸ்டூடெண்டா தான் இருக்கிறேன். அவர்கிட்ட தான் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு இன்னும் வர வர படிப்பு அதிகமா தான் போகுமே உடைய லோடு அதிகமாகும். குழந்தைகள் சிலது தூக்க முடியாம பேக்க தூக்கிட்டு போகுது. எங்க கிறிஸ்து வர அவனால அவனே எலும்பு தோலுமா இருக்கான், அவனால புஸ்தம் சுமக்க முடியல, அவ்வளவு லோடு ஏத்தி இருக்கிறாங்க. அதே போல வயசு ஆக ஆக எனக்கு ஆண்டவர் அதிக லோடு தான் ஏத்துறாரு. பலம் இருக்கும் வரைக்கும் இதோ நான் வந்து அதிக லோடு ஸ்டூடெண்ட் தான். நான் இன்னும் ஸ்கூல் பாயா தான் இருக்கேன். நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ராத்திரி பகல படித்தாலும் போற நேரம் பத்தாது. அவ்வளவு காரியங்கள் தேவ ரகசியங்கள் இருக்கு. அவ்வளவு ரகசியங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நமக்கு தியானிக்கத்தான் நேரம் போதல. பல காரியங்கள் குறுக்க வந்து நம்மளை அது தடை பண்ணுது. இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். இத மாதிரி ஒரு காலம் வந்து இதுக்கு முன்னால இல்ல. சாபன போதலுக்கு இது மாதிரி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு என் டைம் பிரீச்சருக்கு நீ ராத்திரி பகல நீ மெடிடேஷன் பண்ணு, அது உனக்கு தேனை பார்க்கல மதுரமானது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறவன எலெக்ட்ரிக் டீப்லா இருக்கிறாங்க. மாஞ்சியே இல்லாத ஆத்மா சர்ச்சைக்கே வர மனசு இல்லைன்னா என்ன செய்ய முடிய போகுது? எப்படி அவங்க வந்து கத்தோட ராஜ்யம் போக முடியும்? கண்டிப்பா போக முடியாது. கத்தர் என்ன செய்யறாரு என்றால் நம்மளை வந்து ஷவுட்ல இருந்து வாய்ஸ் கொண்டு வந்து, வாய்ஸ்ல இருந்து ட்ரம்ப் கொண்டு வந்து, இவன் அதுக்கு பிறகு ரெசலேஷன் கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கிறார். வெட்டிங் செப்பல்ல ஆல் தி எலெக்டட் பீப்புள் அங்கே இருப்போம். அப்புறம் ஈசாக்கு யாக்கோபு அவங்களும் இருப்பாங்க. எல்லாரோடும் பந்தி இருப்போம். நீ மத்தையும் 8:11 சொல்லப்படுது. இது அவர் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தயவுள்ள ரகசியத்தின் சித்தத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமே. அவரை விழுச்சது வந்து சீல்ஸ், இந்த புக்ஸகம் தான் சீல்ஸ்ல இருக்கிறது. ஏழு முத்திரா புஸ்தகத்தை ஆண்டவர் தம்முடைய வலது கரத்துல வைத்திருக்கிறார். அந்த புஸ்தகத்தை வச்சிருக்கிறான் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது கேட்கிறவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு நாலேஜ் இருக்கான்னு பாருங்க. ஒரு ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கான்னு பாருங்க. கர்த்தர் இந்த பைபிள் ஏழு முத்திரங்களால் முத்திரிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு ரிதியில் ஆயிருக்கிறது. அவர் என்ன செய்யறாருந்தால் பல்லகத்தில் உள்ளையும் புலகத்தில் உள்ளையும் ஒன்று சேர்க்க வேண்டும். கிறிஸ்துக்குள் ஒன்று சேர்க்க வேண்டும். அதுதான் ராப்சர். அதே போல சாத்தான் என்ன செய்கிறான்? தன்னுடைய பிரஜைகள் எல்லாம் ஒன்னு சேர்க்கிறான். தன்னுடைய பிரஜைகள் எல்லாத்தையும் எல்லா டினாமினேஷன், கத்தோலிக்கம், பெங்கைகாசன் சபைகள், கம்யூனிசம், எல்லா இன்டர் ரிலிஜன், எல்லா மதங்களையும் ஒன்று சேர்த்து எல்லா பவர்ஸையும் யுனைட் பண்ணி எங்க கொண்டு செல்கிறான் என்றால் கத்தரோடு யுத்தம் செய்ய அமுதரும் யுத்தத்துக்கு கொண்டு செல்கிறான். அவரும் ஒன்னு சேர்க்கிறார், இத கத்தரும் ஒன்னு சேர்க்கிறார். இப்பொழுது அந்த நினைப்பு அந்த நேரத்தில் நம்ம இருக்கிறோம். அது வந்து அர்மகெடோன் யுத்தத்தில் எப்ரே பாஷையில் அர்மகெடோன் என்னும் இடத்துல அவளை கூட்டி சேர்த்தான். அங்கே வெளிப்படுத்தல் 16:16 வாசிக்கிறோம். அப்படி அவன் கூட்டி சேர்ப்பதற்கு முன்னதாக இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படாதபடிக்கு நிர்வாணமாய் நடவாதபடி விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறன் பாக்கியவான். அவன் திருடனை போல வந்து நம்மளை மேலே கொண்டு செல்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த 4 முத்திரையில நடக்க வேண்டிய காரியங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது என்னென்றால் யாரால் அவர் 4 முத்திரை உடைத்த பொழுது 4 ஜீவன் அது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். 4 ஜீவன் ஈகிள். இந்த ஈகிளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஈகிள் வந்து ஒரு கர்த்தர் வந்து அதை உண்டாக்கும் பொழுது ஈகிள் எப்படி வந்துச்சு? தானா வந்துச்சா? அது அவருடைய ஸ்போக்கன் வேர்டு கிரியேஷன். ஹல்லேலூயா. அது அது படைக்கிறதுக்கு முன்னதாக இருந்தது. தேவனுடைய சிந்தையில இருந்தது. So an attribute from the mind of God. ஆண்டவர் வந்து வேர்டை ஸ்போக்கன் பண்ணும் பொழுது இந்த ஈகிள் அங்கே காட்சியிலே வந்தது. அது தேவனுடைய ஒரு சிருஷ்டிப்பு. அந்த சிருஷ்டிப்பை உண்டாக்கும் பொழுது கர்த்தர் தன்னை வச்சு உருவாக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிருஷ்டிப்பை ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது அது தீர்க்க தரிசிக்கு அடையாளமாயிருக்கு. God likens his prophet eagles. Hallelujah. இன்னைக்கு நீங்களும் நானும் ஈகிள் தான். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் மத்தேயு 24:28 where there is fresh body the eagles will gather together. எங்கே புதிய மாம்சம் உண்டோ அங்கே களிகள் வந்து கூடும். அதனால நம்ம இன்னைக்கு களிகளா இருக்கிறோம். இங்கே புதிய மாம்சம் இருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை இருக்கிறது. இதை சுற்றிலும் நம்ம ஐக்கியப்பட்டு அதை புசிக்க வந்திருக்கிறோம். We are also eagles. Properties is an eagle. Hallelujah. தீர்க்கதரிசி தம்முடைய ஈகிளுக்கு ஒப்பிடுகிறார். அது வந்து எல்லா சிருஷ்டியை காட்டிலும் நல்ல பறவை காட்டு மேல பறக்கு, ரொம்ப மேல பறக்கு. மேல பறந்த அது பிரஷர் தாங்க முடியாம வந்து அது வெடிச்சு போகும். மற்ற பறவைனா இதுக்கு அந்த பிரஷர் தாங்கக்கூடிய அந்த இது இருக்கு, ரெக்க நீளமா இருக்கனால ரொம்ப உயரமா அது பறக்க முடியும். அது மாத்திரமல்ல உயர போனா அவனுக்கு கண்ணு தெரியாம போயிரு மற்ற பறவைகளுக்கு. இதுக்கு உயர போனாதான் நல்ல கண்ணு தெரியும், ரொம்ப நல்ல கிளியர் விஷன் இருக்கு. அதனால இது ஒரு பலமுள்ள பறவை. இது நம்ம உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் விட ஹையர் லெவல் கிறிஸ்டியன், ஹையர் அண்டர்ஸ்டாண்டிங். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, நமக்கு கூர்மையான பார்வை உண்டு. ஒருத்தருடைய உள்ள பார்த்து அவங்களுடைய மனசு, அவங்களுடைய ஆதி, அவங்க ஆத்மா எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். இந்த இது ஸ்பிரிட் சரியில்லை, வித்தியாசமா இந்த பெண்ணு நடக்கு, இந்த பையன் கொஞ்சம் டிஃபரெண்டா ஸ்பிரிட் மாறி இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். நமக்கு இந்த ஐக்கள் ஐ கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் பேசுற பேச்சு வித்தியாசமா இருக்கு, கொஞ்சம் ஃபால்ஸ் ஸ்டார்டிங் இருக்குது, ராபோஜனை இல்லைன்னு சொல்றான், சேர்க்கக்கூடாது. பேசுற பேச்சு வித்தியாசமா இருக்கு. அதனால பாருங்க, நம்ம உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, நமக்கு ஈக்கிள் ஐ இருக்கிறது. அதனால ஈக்கிள் ஐ ப்ராஃபிட்டுக்கான ஈக்கிள் ஐ கொடுக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யறோம் என்றால், நம்ம வந்து இந்த ஏழு சபை காலங்கள் உபதேசத்தை கிட்டது குறைவான சத்தியம். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். இந்த டினாமினேஷன் மெசேஜ் நம்மளை விட்டு ஒழிஞ்சு போச்சு, அந்த தாட்ஸ் நமக்குள்ள இல்ல. நமக்கு இன்னைக்கு தேவனுடைய சிந்தை வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை குறித்து தேவனுடைய அந்த சிந்தை என்ன என்பதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டனால இந்த பார்ஷியல் வேலை விட்டு நம்ம இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறோம். ஆமே. அதனால இங்கே ஏறிவா, இவளுக்கு பின்பு சம்பவத்தை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னது. அப்போ உடனே நான் ஆவிக்குள்ளானேன், அங்க வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது என்று என்ன சொல்ல, அந்த வெளிப்படுத்தல் நாலாவது ஒன்னு ரெண்டுல வாசிக்கிறோம். யோவானே இங்கே ஏறிவா, இவனுக்கு பிந்து சம்பவத்தில் உனக்கு காண்பித்தேன் என்று அந்த சத்தம் சொன்னது. அவன் மேல பெய்தான். இப்பொழுது அவன் பூமியில தான் இருந்தாலும் அவன் மேல ஆதியில மேல பெய்தான். நம்ம சரீரம் பூமியில இருக்கு, ஆதியில நம்ம மேல இருக்கிறோம். அங்க இருந்துதான் பிசாசு ஜெயிக்க முடியும், இங்க இருந்து ஜெயிக்க முடியாது. அங்க இருந்துதான் ஜெயிக்க முடியும். நீங்க ஆவியில வளராம பிசாசு ஜெயிக்க முடியாது. சவுல் ஆவியில பின்வாங்கி போனனால்தான் அவன் அந்த பலிசரில் ஜெயிக்க முடியல. தாவீது எல்லா யுத்தத்திலையும் ஜெயித்தான்னா அவன் ஒரு ஆவிக்குரிய பலம் உடையவனா இருந்தான். அதே போல நீங்க ஸ்பிரிச்சுவல் மேனா இருந்தீங்கன்னா எந்த கோலியாட்டையும் ஜெயிக்க முடியும், எந்த பலிசரையும் ஜெயிக்க முடியும். ஆனா நீங்க சவுல போல பின்வாங்கிட்ட பட்டயத்தை நட்டு அதன் மேல விழ வேண்டிய சூழலை ஏற்படும். அதனால பட்டயத்தை நட்டு அதன் மேல விழக்கூடாது, யுத்தத்தை நம்ம செய்து ஜெயத்தை தரணும். ஆமே. நம்ம மேல போனதா அதை செய்ய முடியும். அதனால பிரஸ் மீட்டை தான் சாப்பிடுமே ஒழிய நம்ம சாபத்தில் போய் பசங்க கேட்க முடியாது. ஜெயல் ஒரு ரொம்ப சின்ன கேளு, அது பாம்பேல கூட்டி போனா அங்க ஒரு சிஎஸ்என் மேரேஜ், அது என்ன சொல்லுது, உள்ள போயிட்டு அந்த சுவர் மேல கை வச்சு இந்த இந்த சர்ச்சி எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு. அதே போல இன்னொரு மேரேஜ் வந்து கடந்த வியாழக்கிழமை நடந்துச்சு தாம்பரத்தில், அது ஒரு பெண்டைகாசல் சர்ச்சி, அதுக்குள்ளேயே நாங்க போனோம். அதுவும் அதே மாதிரி சொல்லுது, இந்த சர்ச்சி எனக்கு பிடிக்கவே இப்படியா, அது எப்படி சொல்லுதுன்னு தெரியல. அதுக்கு ஒரு ஒரு ஏவுதல் ஆண்டர் கொடுக்க, இந்த சர்ச்சி வந்து பிடிக்கவே இல்லை. சர்ச்சி ரொம்ப கிராண்டா இருக்கு, ஜனங்கள்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாங்க, ஆனாலும் அது என்ன சொல்லுது, இந்த சர்ச்சி எனக்கு பிடிக்கவே இல்லை. சோதனை சபைகளை நம்ம வெறுக்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அங்க வெளிப்பாடு இல்லை, அங்க சத்தியம் இல்லை. அங்க போய் நம்ம வந்து கெட்டு போன மாம்சம், ஈக்கள் வந்து அதை சாப்பிடாது. ஈக்கள் வந்து பிரெஷா தான் சாப்பிடும். மீன் வாங்க போனா எல்லாம் மீன் தான், ஆனா சிலருக்கு தான் மீன் வாங்க தெரியும். அந்த செவில பார்க்கும் பொழுது நல்ல ரெட்டா சிவப்பு கலர்ல இருக்கணும், ரத்த ஓட்டால இருக்கணும், அப்படின்னா தான் அதை வாங்கினா அது பிரஷ். அல்லது ஒரு மாதிரி தேல் கலரா இருந்துச்சுன்னா இது வந்து கெட்டு போச்சு, அது நமக்கு ஃபுட் பாய்சனை ஏற்படுத்தும். நம்ம நம்ம மீன் வாங்கினாலும் அல்லது மீச்சு வாங்கினாலும் நம்ம கறி வாங்கினாலும் அது பிரெஷ்ஷா இருக்கான்னு பார்க்கணும். இந்த ஈகிள் பிரஸ் மீட்டை தான் சாப்பிடுமே ஒழிய கெட்டு போன மீது நாள்பட்டதை அது சாப்பிடாது. அதே போல நம்ம டினாமினேஷன் உபதேசத்தை நம்ம சாப்பிட மாட்டோம், நம்ம ரிவீல்டு வேர்டு ஈகிள் ஃபுட் தான் நம்ம சாப்பிடுவோம். ஆமீன். தான் கோத்திரம் வந்து தான் கோத்திரத்துடைய பேனர் வந்து ஈகிள். நாலு பாளையங்கள், முதலாவது பாளையம் யூதா, இரண்டாவது பாளையம் ரூபன், மூணாவது பாளையம் வந்து எப்ராயீம் நாலாவது பாளையம் தான். இந்த தானுடைய கொடி வந்து ஈகிள். ஹல்லேலூயா. யூதா வந்து சிங்கம், எப்ராயீம் வந்து காளையாய் இருக்கிறது, ரூபன் மனுஷ முகமாய் இருக்கிறது, இந்த ஈகிள் வந்து தான் கோத்திரம். ஹல்லேலூயா. இந்த தான் கோத்திரம் வந்து ஈகிள், ஈகிள் பேனர் கொடுக்க ஆண்டவர் அப்பவே இந்த சத்தியத்தை அங்க வச்சிருக்கிறார். இந்த சத்தியம் வந்து பழைய ஏற்பாட்டில் அங்க வச்சிருக்கிறார். அது ஷேடோ அண்ட் டைப்பா இருக்கிறது, இது வந்து ரியாலிட்டி. ஹல்லேலூயா. இந்த ரியாலிட்டியை வச்சுதான் ஆண்டவர் அங்க ஷேடோ உருவாக்கி இருக்கிறார். தேவன் எவ்வளவு ஞானமுள்ளவர் பாருங்க, பைபிள் எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அதனால அந்த தான் கோத்திரத்தினுடைய கொடி என்ன என்றால், ஈகிள் தான் கோத்திரத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன? ஆதியாகமம் 49:16 வாசிக்கலாம்.
தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையின் மேல் ஏறிக்கிறவன் மல்லாந்து விழும்படியா அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியலை போலவும் இருப்பான்.
இது தான் கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். சிம்சோன் வந்து அந்த ஜனங்களை நியாயம் விசாரித்தான். ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஜட்ஜ். அவன் ஒரு நியாயாதிபதியாக இருந்தான். அது மாத்திரமல்ல, அது குதிரையின் மேல் ஏறி இருந்தவன் மல்லாங்க விழும்படியாக வழியில் கிடக்கிற சர்ப்பமாக விரியன் பாம்பாக இருக்கிறது. குதிரையில ஒருத்த ஏறி கொண்டு பாரா, வழியில வரும் பொழுது அங்க சர்ப்பம் இருக்கிறது. இது வந்து அந்த குதிங்கால குதிரை கால கடிச்ச உடனே அந்த குதிரை வந்து அங்க மிரண்டு கீழே விழும்பொழுது இவன் மல்லாத்துல விழுவானான். பொழுது என்ன அர்த்தம் என்றால், திடீரென்று அட்டாக் பண்ணுவான். எதிர்பாராத முறையில இந்த தான் அட்டாக் பண்ணுவான் என்று அங்கே குறித்து எழுதியிருக்கு. சாம்சன் வந்து தான் கோத்திரத்தை சேர்ந்தவன். சாம்சன் வந்து அப்படிதான் அட்டாக் பண்ணான். குதிரை ஏறி இருக்கன் மல்லாக்க விழத்தக்கதாக குதிங்காலை கடிக்கிறவனா இருப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி அது நடந்தது. சாம்சன் வந்து கண்களை இழந்து போனான். இப்பொழுது அவன் என்ன செய்றான் என்றால், வேடிக்கை காட்டும்படியாக வந்திருக்கிறார்கள். பெரிய பில்டிங், அந்த காலத்துல எல்லாம் கல்ல தான் பில்டிங் வச்சிருக்கேன், எல்லாம் கல்லு தூணு தான். அந்த பில்டிங் தாங்கத்தக்க ரெண்டு பெரிய கல் தூண்கள் இருக்கிறது. ராஜா அங்க இருக்கிறார், சேனை தலைவர்கள் இருக்கிறார்கள், அவங்க மனைவி மாதிரிலாம் வந்து சிம்சோன் வந்து பிள்ளைகள்லாம் சிம்சோன் பேர் சொன்னா பயப்படும். இப்ப அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் சிம்சோனை காட்டுவதற்காக எல்லாரும் குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு வந்து ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய விழாவாக இருக்கிறது. சிம்சோன் அங்க வேடிக்கை பொருளாக காணப்படுகிறான். அப்பொழுது சிம்சோன் மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், அந்த இன்னும் ஒரு விசை கேட்டாரு, லார்ட் ஒன்ஸ் மோர் என்று அவன் சொல்லும் பொழுது அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு எழுத்தான், எல்லாம் பொத்தி எல்லாம் திடீரென்று அட்டாக் பண்ணிட்டான். குதிரையில் இருக்கிற ராஜாக்கள், இது அவனுடைய பிரபுக்கள் மார்கள், அவனுடைய மனைவி மார்கள், அந்த சேனை தலைவர்கள் எல்லாருமே மல்லாத்துல விழுந்து செத்தாங்க. கல்லு அவங்க மேல போய் பொத்தின விழுந்துச்சு. அதனால நம்ம இன்னைக்கு வந்து சாத்தானை நம்ம அட்டாக் பண்ணுறவளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லையே. எப்படி அவனை டேபிள் பண்ணணும், காரியத்தை எப்படி கையாள வேண்டும் என்று நமக்கு தெரியும். பிராபங்களை எப்படி கையாள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். சத்ருவை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த விதமான யுத்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஆண்டவர் தருகிறார். ஆமென். அதனால அங்கே வந்து தான் கோத்திரத்தை பார்க்கிறோம். காஸ்பெல்ல பார்த்தா ஜான் காஸ்பெல் அங்கே இருக்கு. சிங்கம் வந்து மத்தேயு, இத காளை மார்க்கு, மனுஷ முகம் வந்து அது வந்து லூக்காவின் சுவிசேஷம், ஜான் வந்து யோவானின் சுவிசேஷம் வந்து ஈக்கிள் ஆயிருக்கு. எல்லா காஸ்பலை விட யோவானின் காஸ்பல் ரொம்ப மேலானது, ரொம்ப ஆவிக்குரிய பிரமாணம். அதுல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் டான்ஸ் மற்ற காஸ்பல்ல இருக்காது. எல்லாரும் இயேசு கிறிஸ்து வந்து பிறப்பை குறித்து எழுதுகிறார்கள். அவங்களுடைய ஜீனியாலஜி எழுதுகிறார், வம்ச வல்லாரை அங்க கொடுத்து அவருக்கு இருந்து அவர் எப்படி தொழுவத்தில் பிறந்தார், சாஸ்திரிகள் எப்படி வந்தாங்க, நேத்தர்கள் எப்படி வந்தாங்க, இப்படி மற்ற எல்லாரும் எழுதும் பொழுது ஆனா யோவான் மட்டும் வித்தியாசமா எழுது. அவர் அந்த ஜீனியாலஜி எழுதாபடி, அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். மரியாதை யோசிப்பெல்லாம் கொண்டு வரல. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாக இங்க எப்படி இருந்தார், அப்ப எப்படி மாம்சமானார், அப்ப என்ன அவரை உலக தோற்றத்துக்கு முன்னால இருந்து கொண்டு வர. அதனால அது உன்னதமான நெருப்பு, அது ஆவிக்குரிய கோஸ்பல். ஹல்லேலூயா. அதே போல அது ஈகிள், அது ரொம்ப உயரமா பறக்கிறது. மற்ற இதெல்லாம் பூமிக்குரியது, இந்த மூணு ஜீவன்களும் பூமிக்குரியது. இப்பொழுது என்ன சென்றால், நம்ம வந்து உன்னதம், நம்ம எல்லாமே உலக தோற்றத்துக்கு முன்னால இருந்து நம்ம கணக்கு பண்ணுவோம். சும்மா வந்து நம்ம கணக்கு பண்ணல. எங்க அப்பா அம்மா யாரு? இதை நான் உலகத்துக்கு நான் தேவன்ல இருந்தேன். பேரண்ட்ஸ் மூலமா ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நான் தேவன்ல இருந்து வந்திருக்கிறேன். ஐ ஆம் எக்ஸ்பிரஸ் இன் ஃபிளஷ். மாம்சத்திலே நான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கேன். யார் சொல்ல முடியும்? எந்த சாதனை கிறிஸ்தவன் சொல்ல முடியும்? எந்த சாதனை பிரீச்சர் சொல்ல முடியும்? நீங்களும் நானும் அதை அடிக்கடி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆமே. நம்ம உலகத்தோடு நம்முடைய ஆரிஜின் எங்க இருக்குது? நம்முடைய ஆரிஜின் எங்க இருக்குன்னு அறிஞ்சம் வந்தால் நம்முடைய டெஸ்டினியை நம்ம அறிய முடியும். ஹல்லேலூயா. நாங்க அங்க இருந்து வந்தோம் என்ற வெளிப்பாடு முழிக்கிறதுக்கு வந்தால் நிச்சயமா நீங்க அங்க போய் சேருவீங்க. அது ஆரிஜின் அறியாதவர்கள், தங்கள் எங்கிருந்து உற்பத்தியானோம் என்ற இடத்தை அறியாதவர்கள் அவள் போய் சேர முடியாது. உங்க அம்மா அப்பா யாரு? அவங்க அவங்க அம்மா அப்பா பேர அங்க தாத்தா பாட்டி பேர சொல்லுவாங்க. அதனால அவங்க வந்து பூமிக்குரியவர்கள். நம்ம தேவன்ல இருந்து வந்திருக்கோம். ஹல்லேலூயா. God is our father. Hallelujah. அல்லாஹ் அந்த டேல் ஹார்ஸ் நாலாம் ஜீவனானது வந்து பார் என்று சொல்லும் பொழுது இதோ மங்கின நிறம் உள்ள ஒரு குதிரையை கண்டேன். ஹல்லேலூயா. I saw a pale horse. அதாவது நான் ஒரு மங்கின நிறம் உள்ள ஒரு குதிரையை பார்த்தேன் என்று சொல்லுகிறார். அதாவது அந்த டேல் ஹார்ஸ் குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுது இந்த டேல் ஹார்ஸ் மங்கின நிறம்னா நம்ம வந்து ஒழுங்கா சாப்பிடாம நல்ல சத்துள்ள ஆகாரத்தை சாப்பிடாம பார்த்தா நம்முடைய முகம் வெளுத்து போகும், நம்முடைய பாடி வெளுத்து போகும். நம்ம செடி பயிர் வைக்கணும் வச்சுங்க, அதுக்கு சரியா உரம் போடலன்னா அது ஒரு மாதிரி வளரி போயிடும். அது வந்து டெட் கலரா இருக்கு. அது வந்து டெட்டை குறிக்கிறது, மறிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கறத குறிக்கிறது. நல்லா வந்து நமக்கு ரத்த ஓட்டம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்போம், நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்போம். ஒரு செடி நல்லா அதுக்கு உரம் இருந்ததுன்னா பச்சை பச்சைன்னு இருக்கும், அல்லது அது மாதிரி வளரும். இதுதான் பேல் ஹார்ட்ஸ். அது என்னன்னா அது மறித்து கொண்டிருக்கிறது, அழுகி கொண்டிருக்கிறது என்பதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இது அந்த த்ரீ கலர்ஸ் மிக்ஸ் ஆகும் பொழுது ஒயிட் ஹார்ஸ், ரெட் ஹார்ஸ், பிளாக் ஹார்ஸ், ஒயிட், ரெட், பிளாக், இந்த மூணு கலரு மூணு பெயிண்டையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா அது தேல் கலர் ஏற்படும். சாத்தான் வந்து என்ன செய்கிறான் என்றால் மிக்சிங் கலர்ஸ், இந்த கலரை அவன் மிக்ஸ் பண்ணுகிறான். அதனால முதலாவது வந்து ரிலிஜியஸ் பவர், இரண்டாவது வந்து இதோ பொலிட்டிக்கல் பவர், மூணாவது வந்து டெமனிக் பவர். இந்த மூணு பவரையும் ஒன்னா சேர்க்கும் பொழுது இந்த தேல் கார்ஸ் அங்க உருவாகும். Satan is a mixer, God is a separator. Hallelujah. சாத்தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றான், அவனால ஒண்ணு உருவாக்க முடியாது. தேவன் சிருஷ்டிகர்த்தரா இருக்கிறார். Hallelujah. சாத்தான் ஒன்னால ஒன்னா மிக்ஸ் பண்ணுவான். டாக்டர்ஸ் அதான் செய்வாங்க, சயின்டிஸ்ட் அதான் செய்வாங்க. இதை அதை மிக்ஸ் பண்ணி ஒரு டானிக்கை உண்டு பண்றது, ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் மிக்சிங் தான். நல்ல கம்பெனி ஃபேக்டரியை பார்க்கும் பொழுது அவன் கொஞ்சம் ஒரு பொருளை எடுத்து இன்னொரு பொருளை மிக்ஸ் பண்ணி அவங்க ஒரு பொருளை உருவாக்குறாங்க. எல்லாமே மனுஷனுடைய வேலை எல்லாம் மிக்சிங் பண்றது. சாத்தான் தேவகுமாரையும் தேவகுமாரையும் மனுஷகுமாரையும் மிக்ஸ் பண்ணினா, மிக்ஸ் பண்ணும் பொழுது என்ன ஏற்பட்டது? மரணம் ஏற்பட்டது. அதே போல பீலியாம் என்ன செய்தான் என்றால் இஸ்ரேல் ஜனங்களை வந்து அந்த மோப் ஜனங்கள் வந்து விக்கிரகங்களை செய்கிறார். விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை கொண்டு போய் அங்க மிக்ஸ் பண்ணும் பொழுது ஹைபிரிடைசேஷன் ஏற்படும் பொழுது இட் ப்ரொடியூஸ் டெத், அது மரணத்தை பிறப்பிக்கிறது. அதே போல நம்ம இன்னைக்கு வார்த்தைக்கு வந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. யாருடையும் பேசக்கூடாது, இல்லை பின்வாங்கி போன ஆத்மாக்களோடு ஃபெலோஷிப் வைக்கக்கூடாது. நம்ம உலகத்திலிருக்கு அஞ்ஞானிகளோடு பேசாம இருக்க முடியாது, சாபந்தக்காரங்களோட நம்ம பேசாம இருக்க முடியாது. ஆனா அவங்கள்ட்ட ஃபெலோஷிப் இல்லை, அவங்கள நம்ம விரோதிகளா நினைக்கல. சத்தியம் அவனுக்கு தெரியல, அவ்வளவுதான் அர்த்தம். நம்ம உலகத்துல தான் வாழுகிறோம். இவன் நம்ம வந்து ஆனாலும் கூட நம்ம வந்து செப்பரேட்டட் பீப்புள். ஹல்லேலூயா. தாமரையெல்லாம் தண்ணியில இருந்தாலும் அதுல தண்ணி ஒட்டுறது இல்லை. அதே மாதிரி அவிதமான நம்ம பாவிகள் மத்தியில வாழ்ந்தாலும், அவிசுவாசிகள் மத்தியில வாழ்ந்தாலும், டினாமினேஷன் பீப்புள் மத்தியில வாழ்ந்தாலும், அவங்களால நம்ம கரைப்படுவதில்லை, அவங்களோடு கூட ஐக்கியப்பட்டு நம்முடைய ஆத்மாவை நம்ம தீட்டுப்படுத்துவதில்லை. அதுதான் அர்த்தம். அதனால God is a separator, Satan is a mixer. அவ அன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு ஹைபிரிட் தான். ஒன்ன வந்து இந்த மரபணுக்களை ஒன்ன ஒண்ணு மிக்ஸ் பண்ணி ஒரு புதிய ஒரு கண்டுபிடிக்கும் பொழுது அதுல ஜீவன் இல்லை. நாட்டுக்கோழியில இன்னைக்கும் பவர் இருக்குதான் செய்து, சாப்பிட்டா சத்து தான். நாட்டுக்கோழி முட்டையில எஃபெக்ட் இருக்குது, அதே சமயம் லெக்கான் முட்டையிலயோ அல்லது இந்த பிராய்லர் மாம்சத்திலேயோ சத்து கிடையாது. சத்து கிடையாத விட பரவாயில்ல, அது உடம்ப வேற கெடுக்கும். அதே போல எல்லாமே ஹைபிரிட், சாத்தானிக் வேலை. ஆனா கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அவர் தன்னுடைய வார்த்தையினாலே ஸ்போக்கன் வேர்னாலே கிரியேட் பண்ணார். ஆனா ஒரிஜினல் சிருஷ்டிப்பு, ஒரிஜினல் தானியம், ஒரிஜினல் மீட்சி வந்து என்னது, நமக்கு ஆரோக்கியத்தையும் ஸ்ட்ரென்த்தையும் தரும். அதுபோல தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு கலப்படமாய் கலப்படமற்ற தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கும் பொழுது, அது சாத்தான் என்னது சாதனங்கள்ல ஹைபிரிட் உபதேசத்தை கொடுக்கிறார். பாபிலோனிய உபதேசத்தை மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது அது அவனுக்கு டெத்து தான், அவனுடைய சோலுக்கு அது டெத்து தான் ஏற்படும். இதனால இப்பொழுது என்னன்னா மல்டி கல்குலேஷன், எல்லா விதமான பஞ்சாபி டிரெஸ் இங்க வந்துருக்கு, ஃபாரின் டிரெஸ் இங்க வந்துருக்கு. நான் வியாழக்கிழமை ஒரு மேரேஜுக்கு போகும்பொழுது வெள்ளை உடுப்பு போட்டிருக்கிறாங்க, பெந்தகாஸ் தான், அதுல வந்து வெள்ள மணி வேற கழுத்துல வந்து வெள்ள மணி, அது வந்து ஃபாரின் ஸ்டைல் அப்படி. அப்ப அங்க ரிசப்ஷன் வந்த உடனே பட்டு சேல நிறைய ஜுவல்ஸ். அப்ப என்ன பாருங்க, அது இந்தியன் டிரெஸ், இது வந்து ஃபாரின் டிரெஸ், எல்லாமே மிக்சிங் தான். இப்ப அந்த பொண்ணோட அப்பா என்ன செய்யறாரு, குஜராத்தி டிரெஸ்ல இருக்காரு, அவரு பாசரு, அவர் குஜராத்திக்காரங்க போட்டிருப்பாங்க பாருங்க, இந்த லெகின்ஸ் மாட்டிக்கிட்டு மேல ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு, அதே மாதிரி என்ன இதெல்லாம் இது, அதான் மல்டி கல்குலேஷன், சாட்டன் இஸ் எ மிக்சர். ஆண் ஆணாகவும் பெண்ணு பெண்ணாக தெரியும், இந்தியன் கல்ச்சர் வேற வெஸ்டர்ன் கல்ச்சர் வேற, இப்ப எல்லாமே ஹைபிரிட் தான், எல்லாமே எல்லா கலாச்சாரங்களும் உலகத்தின் கலாச்சாரங்கள் எல்லாம் இப்பொழுது மிக்ஸ் ஆகிவிட்டது. அது ஒரு நாகரிகம், மல்டி கல்குலேஷன். ஒரு நாட்டில் லெகின்ஸ், ஒரு நாட்டில் சுடிதர், ஒரு நாட்டில் சாரி, ஒரு நாட்டில் பாவாடை சட்டை, இப்படி இன்னைக்கு எல்லா பெண் பிள்ளைகள் வந்து நேரத்துக்கு நேரம் ட்ரெஸ் பண்ணும், ஆபீஸுக்கு நேரத்துக்கு நேரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரும். இது என்னது, மல்டி கல்குலேஷன், சாட்டன் பண்றது. எது பெஸ்ட் ட்ரெஸ், அது தகுதி உள்ள வஸ்திரம் எது, அதை அணிவது நல்லது. ஆனால் எப்படி இன்னைக்கு காலம் மாறி இருக்குது, அதனால நம்ம இன்னைக்கு போர்ச்சியில் இருக்கிறோம். சாத்தன் அதிகமாக செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை அதிக பசுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்ம அதிகமாக எல்லாத்தையும் யோசித்து அது தேவனுடைய சித்தமா தேவனுக்கு பிரியமா இருக்குமா என்று நம்ம தியானிக்கிறோம். ஆமே. அதனால இப்பொழுது அவனுக்கு பெயர் வந்து மரணம், அதில் ஏறிந்தவனுக்கு மரணம் என்று பெயர். இதுவரைக்கும் அவனுக்கு பெயர் கொடுக்கப்படல, இப்பொழுது அவனுக்கு மரணம் என்று கொடுக்க. மரணம் என்றால் என்ன, எட்டர்னல் செப்பரேஷன் ஃப்ரம் காட், தேவனை விட்டு நித்தியமாக பிரிக்கப்படுவது. அவனுடைய பெயர் மரணம். ஆன்டி கிரைஸ்ட் இஸ் டெத் பிகாஸ் ஹி இஸ் ஆன்டி வேர்ல்ட். அவன் பாவ மனுஷனாக இருக்கிறான். அவன் வந்து இப்பொழுது அவனுடைய பெயர் வந்து மரணம் என்று அழைக்கப்படுகிறது. தேவனை விட்டு பிரிக்கப்படுவது. அதனால லைஃப் அண்ட் டெத் ரெண்டுமே சைட் பை சைடா இருக்குது. ஒன்னு ஈகிள், இன்னொன்னு டெய்ல் ஹார்ஸ். தேவன் தம்முடைய ஜீவனை அவர் மேனிபெஸ்ட் பண்ணுகிறார். அவர் முதல்ல சிங்கமாக மேனிபெஸ்ட் பண்ணார், பின்பு அவர் காளையாக, பின்பு அரசு வந்து மனுஷ முகமாக வெளிப்படுத்தினார். இப்பொழுது இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்கிற காலத்தில் அவர் ஈகிளாக தன்னுடைய லைஃபை மேனிபெஸ்ட் பண்ணுகிறார். ஆமே. சாத்தன் என்ன செய்கிறான் என்றால், இப்பொழுது மரணம் என்பதை வெளிப்படுத்துகிறார். எங்க பார்த்தாலும் மரணம் தான், இதை எங்க பார்த்தாலும் மரண ஓலம் தான் கேட்கிறது, ஆம்புலன்ஸ் சத்தம் தான் கேட்குது. ஆனா கர்த்தர் தம்முடைய கிருபையினால நம்மளை பாதுகாத்து வர்றார். ஆமென், ஆமென், ஆமென். நம்ம ஜீவன்ல இருக்கிறோம், நமக்கு நித்திய ஜீவன், அவங்களுக்கு மரணம், எட்டர்னல் செப்பரேஷன் ஃப்ரம் காட், தேவனை விட்டு அவர்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதாளம் அவன் தின் சென்றது. நாலாம் வசனம் மறுபடியும் வாசிக்கலாம், அந்த எட்டாம் வசனத்தை.
நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது.
பாதாளம் அவன் பின் சென்றது, மரணத்தை தொடர்ந்து என்ன வரும், பாதாளம் தான். இவர் மறிச்சு போயிட்டார், இவர் இவ்வளவு சாதனை சாமிச்சு காமிச்சார், இத்தனை வருஷம் நாட்டை ஆண்டார், இவ்வளவு காரியங்கள்லாம் செய்திருக்கிறார். இவனு எல்லாரும் பாராட்டுறாங்க, ரைட்டு தான், அது ஒண்ணும் தப்பு இல்ல, உண்மையதான் சொல்றாங்க. அதிக சாதனை சாமிச்சிருக்கிறார், இவ அவருடைய சாதனைகள் எல்லாம் புகழ் பாடுவது ரைட்டு தான், தப்பு கிடையாது, உண்மைதான், 100% ட்ரூத்தா கூட இருக்கலாம். ஆனா என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பாரு வேற, இந்த ஆத்மா சேர்த்து எங்க போயிருக்கும், அதுதான் நம்ம யோசிக்கிறோம். ஒரு துத்த வீட்டுக்கு போகும் பொழுது நம்ம அதை யோசிக்கிறோம், ஆனா அவங்களுக்கு அந்த யோசனை இல்லை. நமக்கு உடனே ஸ்டக்காகிறது தான், இன்னைக்கு இந்த ஆத்மா எங்க இறங்கி இருக்கும், இது வந்து மேல போயிருக்குமா அல்லது கீழே போயிருக்குமான்னு பார்க்கும் பொழுது, இந்த டெய்ல் ஹார்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பாதாளத்துக்கு தான் அவங்க போகணும். மரணத்தை தொடர்ந்து பாதாளம், பாதாளம் அவன் பின் சென்றது. ஹே சோ த கிரேட் ஃபாலோ சாட்டன், த டெய்ல் ஹார்ஸ் ரைடு ப்ரெடிக்ஷன். இந்த தேவஹாஸ் எல்லாரையும் பாதாளத்துக்கு கொண்டு செல்கிறான், எல்லாரையும் பாதாளத்துக்கு கொண்டு செல்கிறான். நான் இந்த சின்ன பிள்ளைங்க ஸ்டோரி இருக்கிறது, ஒரு ஊர்ல ஒரு நகரத்துல எலி நிறைய தெரித்துக்கிட்டான், அந்த எலிய ஒழிக்க முடியலையா, அதனால ஒரு குழல் ஊதுறவனை கொண்டு வராங்க. அவன் விசேஷமா குழல் ஊதுன உடனே எல்லாமே அந்த எலியெல்லாம் பின்னால போகுதாம். நீங்களும் கூட படிச்சிருக்கலாம், அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எலிகள் அந்த பட்டணத்துல இருக்கிறது. இவன் வந்து குழலை ஊத ஊத அங்க இருக்கிற எலிகள் எல்லாம் பின்னால வருது. எப்படி எல்லா எலியும் சாவடிக்க முடியும், ஒவ்வொன்னா சாவடிக்க முடியாது. அவன் என்ன செய்யறாங்க, இருந்தால் குழல் ஊதிக்கிட்டே ஆத்துக்குள்ள இறங்கும் பொழுது இந்த எலியும் ஆத்துக்குள்ள இறங்கி எல்லாமே சாகுது. அதே போலதான் சாத்தான் வந்து தன்னுடைய உபதேசத்தை கொடுக்கும் பொழுது தன்னுடைய ஃபால்ஸ் டாக்டரின், ட்ரினிட்டி டாக்டரின், டைட்டில் பாப்டிசம், இதெல்லாம் அவன் பாபிலோனிய உபதேசங்களை எல்லாத்தையும் கொண்டு, அவன் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை எல்லாத்தையுமே அவன் கொண்டு, இந்த மாதிரி அஞ்ஞான உபதேசங்கள் அஞ்ஞான பண்டிகைகளை கொண்டு பாரம்பரியமாக்கி தன்னுடைய கிரீட்ஸ் அண்ட் டாக்மாஸ்னால இதை ஜனங்களை அவன் சேர்த்துக் கொள்ளுகிறான். நம்ம இதுல இருக்கிறவங்க வந்து பிரணாம வந்து உயர்த்துவாங்க, இயேசு கிறிஸ்துவ மேல உயர்த்துவாங்க, ஜீசஸ் கிரைக்கு அவருடைய சாணத்தை கொடுக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு குழல் ஊதுறது தான். பொதுவா மனுஷங்க வந்து மனுஷங்களை பின்பற்றினா பண்ணுவாங்க, கத்தரை பின்பற்றினா பட்ட மாட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் மனம் திரும்பணும், மனுஷனா மனம் திரும்பாமலே போயிடலாம். அவங்களும் பிரணாம் பிரணாம் சொல்லும் பொழுது ஒரு கூட்டமான மக்கள் வர்றாங்க, அவங்க ஈஸியா அந்த மாதிரி கிக்கு கொடுத்து போகலாம். ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் நீ பிலீவ் பண்ணும், நீ பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், வாழ்க்கையை திருத்தணும்னா அது முடியாது. அந்த பாசல அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எப்படி கூட்டத்தை சேர்க்கணும், நம்ம தன்னாமின கூட்டம் வரும், இயேசு கிறிஸ்து சொல்லி ஆதிக்கிற ஜீவன் செய்யணும்னா ஒருத்தன் வரமாட்டான். அதே போல மனுஷனை பின்பற்றுறது. இப்படி சாத்தான் ஒரு தன்னுடைய குழல் ஊதுகிறார், அவன் வினோதமான ஒரு சத்தத்தை ஊதும் பொழுது இந்த எலிகளுக்கு ஒரு ஜாலியா வருது. அதெல்லாம் தங்களுடைய இடத்தை விட்டு இருப்பிடத்தை விட்டு வரும் பொழுது நேரம் கொண்டு போய் ஆட்டில கொண்டு இறக்கிருந்தானே, பாதாளத்துல கொண்டு போய் சேர்த்துருவானே. அதுதான் பிசாசு தேவாசில போய் இந்த எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து கதைகள் எல்லாம் செய்யுமே, எல்லா ஈசம், கம்யூனிசம், நாசிசம், பாசிசம், எல்லா விதமான இசங்களையும், அவன் சோசியலிசம் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து அவங்க எல்லாத்தையும் பாதாளத்துக்கு நேரா நடத்தி சொல்லணும். அவன் பேர் மரணம், பாதாளம் அவன் பின் சென்றது. ஆனா நம்ம வந்து லைஃப ஃபாலோ பண்றோம், ஹல்லேலூயா. லைஃப நம்ம பண்ண இயேசு கிறிஸ்து தெரிஞ்சாலும் ஈகிளாக வெளிப்படுறார். அவர் தன்னுடைய ஜீவனை ஈகிளாக பண்ணும்பொழுது நம்ம ஈகிள் கிரைக்கு செவி கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கழுகின் சத்தம் ப்ராப்பர்ட்டிக்கு மினிஸ்ட்ரிக்கு செவி கொடுத்து நம்மளை அண்டர் மேல கொண்டு செல்றார். பூமியில் கால்பங்குகளை கொலை செய்யும்படி அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கால் பங்குனா என்ன அர்த்தம்? இந்தியாவில இப்ப 120 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். 100 கோடி இப்ப 120 கோடியா மாறிச்சு. உலகத்தில் 200 கோடி மக்கள் இருக்கிறாங்க, அதுல கால் பாகமா? இல்ல. கால் பாகம் என்றால் 1/4. அந்த 4 எதை குறிக்குது? 4 டைரக்ஷனை குறிக்குது. 1/3 அப்படின்னா என்னன்னா 1/3 வந்து 1/3, அது 3/1 குறிக்குது. 3 ஜாதிகளில் ஒரு பங்கை குறிக்கிறது. சேம் காம் யாத்தேத். இந்த சேம் சந்ததியில் அந்த 3 சந்ததியில ஒரு சந்ததி தான் யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அது சேம் குறிக்கும். அதனால யூதர்களை பற்றி பைபிள் சொல்லும் பொழுது மனுஷர்கள் 1/3 பங்கை கொல்லும்படி, ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்துக்கும் ஒரு வருஷத்துக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பா, ஒரு மணி நேரம் சொல்லும், 1/3 சொல்லியிருக்கு. அந்த 1/3னா 3/1 வந்து ரொம்ப பெருசா இருக்கும், 4/1 அதோட கம்மி. கால் பாகம் 1/3னா பைபிள் லாங்குவேஜ் வந்து ஜூஸ், 4/1னா பிரஜாதிகளை குறிக்கும். யூதர் அல்லாத எல்லாரும், யூதர் அல்லாத எல்லாரையுமே இந்த பிசாசு என்ன செய்யறாங்க, பூமியின் காப்பங்களுடைய ஆல் ஜென்டைல்ஸ், இந்த ஜென்டைல்ஸ் வந்து பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்டமிரிகளாலும் கொலை செய்யும்படி அதிகாரம் கொடுக்கப்படுது. இயேசு வந்து ஒரு துஷ்டமிருகம், அது கண்ணுக்கு தெரியாத ஒரு மிருகம், ஒரு பீஸ்ட், ஆனா கண்ணுக்கு தெரியாது. அந்த எய்ஸ்னால இப்பொழுது நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீ பேப்பர்ல நான் வாசித்தேன், அது தேசித்தனத்தினால இந்த எய்ஸ் வருகிறது என்று சொல்லியிருக்காங்க. விபச்சார விடுதிகளுக்கு செல்வதனாலே அந்த வேசித்தனத்தினாலே அது வந்து வேஷ் வருகிறது, அந்த விதமான பாவத்தினாலே வருகிறது என்று நான் பேப்பர்ல வாசித்தேன். அதே போல இன்னைக்கு அந்த பாவம் அதிகமா இருப்பதனால எய்ட்ஸ் வருது, எபோலா என்கிற ஒரு வியாதி வருகிறது. இது எல்லாமே சின்ன சின்ன நோய் கிருமிகள், அது ஒரு பீஸ்டா இருக்கிறது. பல வியாதிகள் இதை வந்து என்ன சொல்றாங்க, அதுக்கு எந்த விதமான மெடிசனும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இவ்விதமான கொடிய வியாதிகள், பொல்லாத துஷ்ட மிருகங்கள் இன்னைக்கு இருக்கிறது. நம்ம சிங்கம் புலின்னு நினைக்க கூடாது, அதுவும் கொஞ்சம் பேரை சாப்பிடுது, ஆனா இது அதிகமான பேரை சாப்பிடுது. துஷ்ட மிருகம், அன்டேமபிள் பீஸ்ட், அடக்க முடியாத, அதை கியூர் பண்ண முடியாத பீஸ்ட் இன்னைக்கு இருக்கிறது. ஆனா அந்த பீஸ்ட் நம்மள ஒன்னும் செய்ய முடியாது. இத்தனை விசுவாசிக்கிறோம், நமக்கு ஜீவன் இருக்கிறது. ரத்தத்துல வெள்ளை அணுக்கள் வந்து அதை சண்டை போட்டு சாப்பிடுச்சு. அதே போல நமக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஜீவன் மரணத்தை ஜெயிக்கும், வெளிச்சம் இருளை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஜீவன் இல்லை என்றால் இது அது வரதுக்கு அதை நம்மளை மேற்கொள்ளலாம். பல பூமியின் துஷ்டம் இருங்கள் பட்டயத்தில் பஞ்சத்தினால ஏன்ல அங்க உள்நாட்டு போர், சவுதி அரேபியா போர் தொடுத்ததுனால, இன்னும் போர் தொடுத்து கொண்டிருப்பதுனால பிள்ளைகளுக்கு எல்லாம் எலும்பு அப்படியே தெரியுது, மண்டை பெருசா இந்த மாதிரி அப்படியே போராடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை ஆதாரம் அவங்களுக்கு கிடைக்கல, அந்த இது குட்டக்குழியில போய் ஆதாரத்தை பொறுக்கிறாங்க, கெட்டு போன மாம்சத்தை காசு கொடுத்து வாங்குறாங்க. அப்படியாக இன்னைக்கு வெனிசூலாவில் இது அங்க வந்து அங்க பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு நிறைய பணம் கட்டுக்கட்டா குடத்தை கொடுத்தா தான் சாப்பிட முடியும். அதிகமான நிலையில் இருக்கு. இப்பொழுது என்ன சேர்ந்தால் ஜிம்பாபேல உள்நாட்டு போராட்டம் ஏற்பட்டிருக்குது. இப்படி உலகத்துல பல இடங்களில பஞ்சங்கள், ஜனங்கள் சாப்பிட வழி இல்லாம அகதிகளாக ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறார்கள். ப்ராப்ளத்துக்கு இன்னும் முடிவு வரல. இதமா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம வந்து கிருபையாக வழிநடத்தி வருகிறார். ஆமே பட்டயத்தினாலும் வயலன்ஸ், தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தலினாலே அங்க யுத்தங்கள் ஏற்பட்டு சிரியா தீவிரவாதிகளை ஒடுக்கிறேன் என்று சொல்லி ரஷ்யா அதுக்கு சப்போர்ட் பண்றது, அமெரிக்கா அதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறது. ஜிம்பாபேல அமெரிக்கா ஒரு குரூப்புக்கு சப்போர்ட் பண்றது, அங்க கிளர்ச்சியாளருக்கு சப்போர்ட் பண்றது, ரஷ்யா வந்து அங்க வந்து அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்றது. இந்த ரெண்டு இடத்துலயும் ரஷ்யா அமெரிக்காவும் வந்து அந்த யுத்தம் முடிவாம போயிட்டே இருக்குது. ஜனங்கள் பஞ்சத்தினால பட்டயத்தினால சாவினாலும் துஷ்ட மிருகங்களினாலும் இன்னைக்கு அழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சாத்தானுடைய வேலை கொல்லவும் அழிக்கவும் ஏந்தி இயேசு கிறிஸ்து ஜீவன் உண்டாக்கி அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். லைஃப் அண்ட் டெத் வந்து பக்கத்துல பக்கத்துல இருக்கு. லைஃப் வந்து என்ன ஈகிள் மூலமாக அது பேர்பட்டு போகிறது, இத டெத் வந்து டெல் ஹார்ஸ் மூலமாக வருகிறது. சாத்தான் இன்னைக்கு பொலிட்டிக்கல் பவருடையவனா இருக்கிறான். வல்சத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தின் வாயிலிருந்து தவளைக்கப்பான மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவர்கள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள், அவர்கள் பூலோகமெங்கிற ராஜாக்களை சர்வ வளமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. வெளிப்படுத்தல் 13:16 நம்ம 14 நம்ம வாசிக்கிறோம். அந்த நின்று 15 ரேப்சர், 16 அப்பொழுது அருமகதோன் என்ற இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். இன்னைக்கு அரசியல் தலைவருடைய பேச்சு, ட்ரம்புடைய பேச்சு, சி பங்க் அந்த சீன அதிபருடைய பேச்சு, அந்த வடகொரிய ஜிம் சிங் அவனுடைய பேச்சு, எல்லாருடைய பேச்சு என்ன இருந்தால் இத எல்லாமே வந்து புட்டினுடைய பேச்சு எல்லாமே யுத்தத்துக்கு நடத்துகிறது. இந்த ஆவிகள் வந்து ஜனங்களை வந்து பூலோகம் உள்ள ராஜாக்களை அந்த நாட்டின் தலைவர்கள் அவனுடைய பேச்சு அது வந்து யுத்தத்துக்கு வழி நடத்துகிறது. அது தேர்ட் வேர்ல்டு வார்க்கு நடத்துறது. மரணம் மனுக்கு மரணம் என்று பெயர். பாராளவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சுவாதினாலும் பூமியின் துஷ்டமிருகங்களாலும் பூமியின் கார்பங்கள் உள்ள யூதரல்லாத மற்ற ஜாதிகள் தான் கார்பங்க். ஃபோர் டைரக்ஷன்ல இருக்கிற ஜென்டைல்ஸ் எல்லாத்தையுமே உலக நாடுகளை யுத்தத்துக்கு வழி நடத்துகிறது. இன்னைக்கு நம்ம அந்த நேரத்தில் இருக்கோம். இப்பொழுது அந்த சம்பவங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. த்ரீ சீல்ஸ் வந்து நம்ம வந்து மீதி இருக்கிற மூணு முத்திரைகள், 5, 6, 7 முத்திரைக்கு அங்க ஜீவன் இல்லை. இந்த 4 முத்திரையோடு ஜீவன்கள் முடிந்து விட்டது. 5, 6 இது மீதி இருக்கிற முத்திரையில ஒரு ஜீவன் இருந்ததுன்னு போடல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கிற நம்ம ஈகிள் நைட்டிங்க பெற்றிருக்கிறோம். Brother Branham Eagle anointing பெற்றார். Prophetic ministry வந்திருக்கிறது. நம்மள இன்னைக்கு prophecy உரைக்கிறோம். Amen. இந்த வார்த்தையானது தீர்க்கதரிசன வார்த்தையாயிருக்கிறது. அதனால அந்த prophetic ministry நமக்குள்ள வந்திருக்கிறது. அந்த prophetic spirit நமக்குள்ள வந்திருக்கிறது. Eagle anointing, eagle மேல போயிருது. அதோடு வந்து என்ன சேர்ந்தால் அந்த ஜீவன்கள் இல்லை. அதனால இன்னைக்கு மனவாட்டி ரத்தம் ஜீவன் எங்க இருக்குது? மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. லேவியராக 11:17 வாசிக்கிறோம். அதனால இன்னைக்கு பிரைட் வந்து இயேசுவின் ரத்தமாக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய ஜீவன் மனவாட்டிக்குள்ள இருக்கிறது. நம்ம இயேசு ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறோம். அதனால இயேசு அந்த ரத்தத்தை விட்டு, கிருபாசனத்தை விட்டு ரத்தம் எடுக்கப்பட்டால் அது நியாயாசனமாக மாறும். ஜட்ஜ்மெண்ட் சீட். ஒரே கிருபாசனம் தான், அதுல ரத்தம் தெளித்தால் அது அது கிருபாசனம். ரத்தம் எடுக்கப்பட்டால் அது நியாயாசனம். ஜட்மெண்ட் சீட் மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உலகத்தில் ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்கும். மனவாட்டி இருக்கும் வரைக்கும் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். இதை ஏனென்றால் அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறது, பிளட் அங்க இருக்கிறது. ஆண்டவர் என்ன பிளட்டை வித்ட்ரான் பண்ணும் பொழுது, மேல எடுத்துக்கொள்ளும் பொழுது, தேர் இஸ் நோ மோர் மெர்சி பட் தேர் இஸ் ஜட்மெண்ட். இறக்கம் இல்லாமல் அவனுக்கு நியாயத்தீர்ப்பு தான் உண்டு. அதை நின்று நம்ம பார்க்கும் பொழுது, இந்த சர்ச் ஏஜஸ் நம்ம கவனிக்கும் பொழுது, லலோதிக்கா வந்து இங்க என்ன போட்டிருக்குது, 1906 ரேப்சர் வரைக்கும் போட்டு ரேப்சர்னு எழுதியிருக்கு. அதனால என்ன சொன்னால், ரேப்சர்ல வந்து சபை காலங்கள் முடிவடைகிறது. சர்ச்சஸ் ஊழியம், சர்ச் ஊழியத்துக்கு முடிவு ஏற்படும். இது டினாமினேஷன் சர்ச் இருக்குது, பிரைட் சர்ச் இருக்கு, எல்லாத்துக்குமே முடிவு. கர்த்தருடைய வருகை வரும்பொழுது இந்த போர்சில் வந்து ராப்சர் வரைக்கும் போகுது. இந்த ஈகிள் அனைக்கிங் ராப்சர் வரைக்கும் போகுது. கர்த்தர் என்ன சொன்னால், பிரதர் பிரணாம் என்ன சொன்னார், டூ த ஒர்க் ஆஃப் அன் எவாஞ்சலிஸ்ட். அவர் ஆலயத்துக்கு அசிபாரம் போடும் பொழுது, ஆனா 2 தீமோத்தேயுவில் சொல்லப்பட்ட 4:1-2 வாசிக்கும் பொழுது, தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறார், டூ த ஒர்க் ஆஃப் அன் எவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷனுடைய வேலையை செய் என்று சொல்லப்பட்டது. அதனால திஸ் இஸ் நாட் யுவர் டேபர்நேக்கல், நீ வந்து சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும், இது உன்னுடைய கூடாரம் கிடையாது, நீ உலகமெங்கிலும் போகணும்னு சொன்னார். ஆனால் 1963 வரைக்கும் அவர் உலகமெங்கிலும் போனார், ஒர்க் ஆஃப் தி எவாஞ்சலிஸ்ட், அவர் சுவிசேஷ ஊழியத்தை செய்தார். இன்னைக்கு சுவிசேஷம்னா என்ன, இவருக்கு சர்ச்சை நடத்த தெரியாது, சர்ச்சை நடத்த வேண்டிய அந்த கிருபை இல்லை, அந்த அனாய்ச்சிங் இல்லை, அதனால நானும் ஊழியம் செய்யணும், ஏன்னா வேற வேலை செய்யறதுக்கு அவங்களால முடியாது, அவங்களுக்கு உடம்புலாம் வலிக்கும், அவனால என்ன செய்யறது, நான் சுவிசேஷகர், ஒரு பேக்கை போட்டுக்கிட்டு அவர் கொஞ்சம் புஷத்தை வச்சுக்கிட்டு அப்படியே சுத்திட்டு வருவாரு. நாங்க இவரை வந்து சுவிசேஷத்துக்கு ஒப்பு கொடுத்தோம், அவங்களுக்கு அவங்க ஒரே சபையில 5 ஊழியம் இருக்குதான். அதனால இவரை நாங்க எவாஞ்சலிஸ்ட் ஆகி இவங்களே எவாஞ்சலிஸ்டா மாத்திரது. ஆனால் பிரதமர் வந்து டூ த ஒர்க் ஆஃப் அன் எவாஞ்சலிஸ்ட் சொன்னார். சுவிசேஷ வேலை வந்து பெரிய ஊழியாது, உலகமெங்கிலும் போய் அங்க சத்தியத்தை சொல்லி அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் இந்த வார்த்தை உண்மை என்பதை நிரூபிக்க வேண்டும். அதிகமாக செய்தார். உலகத்தை 7 முறை சுற்றி வந்து அற்புத அடையாளங்களினாலும் தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளினாலும் அவர் என்ன செய்தார் என்றால், அவர் போதிக்கிற சத்தியம் உண்மை, இயேசு கிறிஸ்துவின் இயேசுதான் தேவன் என்பதை நிரூபித்தார். அது எவ்வளவு பெரிய கிரேட் மினிஸ்ட்ரி. எவாஞ்சலிஸ்ட்னா ஒன்னும் ஊழியம் செய்ய தெரியாதவங்களுக்கு அவங்க எவாஞ்சலிஸ்ட், வீடு வீடா ஜெபம் பண்ணுவாங்க. யாராவது ஒரு சபையில இருந்து நல்ல பக்தியா இருக்கிறாங்க, அன்பா இருக்கிறாங்க, உங்க கொடுக்கிற சுவாவை இருக்குன்னா விடவே மாட்டாங்க, அவங்களை விசிட் பண்ண விட மாட்டாங்க. அங்க வேலையெல்லாம் அந்த விசிட்டிங் பண்றதுதான். இதுதான் எவாஞ்சலிஸ்ட் ஊழியம். ஏதாவது அர்த்தம் தெரிஞ்சா பாருங்க, அவங்க எவாஞ்சலிஸ்ட் நம்ம எப்படி ஏத்துக்கிட முடியும்? எவாஞ்சலிஸ்ட் அர்த்தம் தெரியல. 1947 இருந்து 1963 வரைக்கும் எவாஞ்சலிஸ்ட் ஒர்க் செய்த அவர் சவுத் ஆப்பிரிக்கா, பாம்பே, மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா பல மாகாணங்களில் போய் அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் இயேசுவே தேவன், அவருடைய நாமமே எல்லாம் வேற நாமம் இல்லை, கமாண்ட் ஆஃப் பாபிலோன் என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணினார். ஆமீன். அந்த எவாஞ்சலிஸ்ட் ஊழியத்துக்கு என்ன செய்திருந்தால், அதன் பின்பு அவருக்கு ப்ராபர்ட்டிங் அனௌன்சிங் வருகிறது. அந்த 7 ஏஞ்சல்ஸ் வந்து வருகிறார்கள். ஹி வாஸ் அனௌன்ஸ்டு பை த 7 சக்சஸிவ் போர்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அந்த 7 ஏஞ்சல்ஸோட அவர் இணையும் இணைஞ்சார். 7 தூதர்கள் எங்கிருந்து வந்தார்கள், இவர் மேல எடுத்துக்கொண்ட 7 தூதர்களோடு இணையும் பொழுது அவருக்கு நியூ மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. ஊழியம் மாறிவிட்டது, ப்ராபர்ட்டிக் மினிஸ்ட்ரி வந்துவிட்டது. தீர்க்கதரிசன ஊழியம் என்றால் ஓபனிங் ஆஃப் த வேர்ட். ஹல்லேலூயா. Son of Man ministry, Manishukumar Dev Udiyam.
Amen.
Udiyam Mari Vittad. And the 1963 Mutrakal Tharakappadum Pudhu, Kathar Erangi Varum Pudhu, Avarku and the sevenfold successive anointing Varum Pudhu. And the Mutrakal Kathurukum Pudhu, Avarku or anointing Varugirad, Avar Summa Kuripedukirar, Ninda and anointing Vandavudane, And the Mutrakin Velipadu Varugirad.
Amen.
And the Yalu Thoodalai Anoint Panna, Adhe Anointing, Avar Mele Varum Pudhu, Ovvoru Mutrakalin Ragasithar Velipaduthum, Seven Seals Opened.
Hallelujah.
All the seven seals are opened.
Hallelujah.
And the two Lord Tana Yenatu Kulumbulde. In the fullness of God, or good at Tana Yenatu Kulumbulde, a ministry marvitted.
Hallelujah.
And the fellow number on the sevenfold anointing of Andrukuru.
Amen.
Fullness of spirit love, fullness of God love, Namma separate item.
Hallelujah.
Whatever the denomination of the Allah with the Manavishwasal, no. Total separation. நமக்கு நியூ மினிஸ்ட்ரி வந்து விட்டது.
ஆமென்.
யுனைட்டிங் வித் ஏஞ்சல் ஆன் த சன்செட் மவுண்டன். அந்த மறுரூப மலையில் அவர் இணைஞ்சு சன்செட் சூரிய அஸ்தமன மலையில் இணைக்கப்படும் பொழுது மினிஸ்ட்ரி சேஞ்ச் ஆகிவிட்டது. பெந்தேகோஸ்தல் ஏஜிக்கு முடிவு ஏற்பட்டது.
ஆமென்.
நம்ம அதனால இப்பொழுது அந்த ஈகிள் என்ன ட்ரை பண்ணுகிறது என்றால், நீங்க அந்த ஸ்தாபத்தில் இருக்காதீங்க, அதை விட்டு வெளியே வாங்க. வெளிப்படுத்த 14
பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகள் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள்.
அவளை விட்டு வெளியே வாருங்க, கண்ணாட்ட பார்த்திலும் மச்சிலன், நீங்கள் அவளுடைய வருகை அவளுக்கு நேரிடும் ஆத்தனையில் அந்த வாதைகளில் அகப்படாதபடிக்கு கண்ணாட்டம் அதை விட்டு வெளியே பாருங்க. ஈகிள் இன்னைக்கு ஸ்கிரீன் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா அதெல்லாம் ஃபால்ஸா மாறிச்சு, அந்த மினிஸ்ட்ரி முடிஞ்சு போச்சு. இப்பொழுது நியூ மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. இப்ப நியூ ஏஜ், பிரைட் ஏஜ். ஹல்லேலூயா. அவர் இறங்கி வரலன்னா அது நடக்காது. அந்த செவன் ஏஞ்சல்ஸோடு அவர் இணைக்கப்பட்டார். இன்னைக்கு நம்ம செவன் ஃபோல்டு ஸ்பிரிட், தேவன் தம்முடைய வாதியை செவன் ஃபோல்டாக அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அந்த செவன் ஃபோல்டு ஸ்பிரிட், ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட், அதுக்குள்ள நம்ம இணையும் பொழுது நம்ம லைஃபே வேற, நம்முடைய டேஸ்டே வேற. ஹல்லேலூயா. சிலருக்கு காரமா வேணும், மீன் கறி எல்லாம் ரொம்ப காரமா வைக்கணும், அந்த காரம் தான் எடுக்கும். சிலருக்கு காரமே இருக்கக்கூடாது. இங்க டேஸ்ட் வேற, அங்க டேஸ்ட் வேற, நம்ம டேஸ்ட் வேற. ஹல்லேலூயா. நம்ம இந்த ஃபுல்னஸா வேற, தவிர மற்றதை சாப்பிட மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம அந்த டேஸ்ட் அங்க போய் தான் நமக்கு வந்து நல்லா இருக்காது, சப்புன்னு இருக்கும், டேஸ்டே இருக்காது. நமக்கு வந்து வெளிப்பாடான வார்த்தை. ஹல்லேலூயா. நமக்கு நியூ மினிஸ்ட்ரி கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு வார்த்தையின் மேல வாஞ்சி அந்த தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. டெப்த் வந்து இன்னைக்கு டினாமினேஷன்ல இருக்கிறது, பெருவாஸ் அங்கே இருக்கிறது, அவன் இங்க பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான், அது விழுந்து விட்டது, அதுல மரணம் இருக்கிறது, அதுக்கு வாதைகள் வரப்போகிறது, அது பஞ்சத்தினாலும் பட்டயத்தினாலும் சாவினாலும் துஷ்டமையினாலும் அழிய போகிறது. ஆனால அந்த வாதையில் அகப்படாதபடி ஈகிள் நாலாம் ஈவன், ஈகிள் வந்து பாருங்கள், கனாட்ட பார்த்தோம். ஹல்லேலூயா. ஸ்கிரீன் பண்ணுது, நீ அங்க இருந்த ஆபத்து, அங்க டெத் இருக்கிறது, மரணம் இருக்கிறது, டேஞ்சர், நீ வெளியே வா. ஈகிள் ஸ்கிரீன் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மூலமா ஆண்டு ஸ்கிரீன் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஆயத்தப்படுகிறோம். வாட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தம பிரகாசமான மெல்லிய வசனம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அருளப்பட்டது. அந்த மெல்லிய வசனம் பசுத்தமான நீதிகளை அந்தியாமன் என்று நோக்கி, ஆட்டுக்குடியான கல்யாணம் என்று அழைக்கப்பட்ட பாக்கியவான்கள் என்று எழுது. மேலே இவர் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். இப்ப நம்ம இந்த பாட்டுல வந்துட்டோம். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஆயத்தமாகும். நம்ம இன்னைக்கு மேரேஜ் யூனியனுக்கு வருகிறோம். ஒரு பெண் தன்னை ஆயத்தப்படுத்துகிறாள், கல்யாணத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறாள். அதே போல நம்ம இன்னைக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். வெட்டிங் ஷாப்புக்கு நம்ம போனோம். ஹல்லேலூயா. எல்லாரும் முன்னாடி நம்ம காட்சியில வந்து நிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சகல பரிசுத்தவான்கள் மத்தியிலே நம்ம இருக்கிறோம். என்ன பாருங்க, எவ்வளவு அழகா இந்த நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சீன்ல, அந்த மாதிரி ஒரு ஏஜ்ல இருக்கிறோம். ஆமென். அதாவது சாத்தான் என்ன செய்கிறார், எல்லா ராஜ்யங்களையும் அர்மகதோன் யுத்தத்துக்கு, தேர்ட் வேர்ல்டு வார்க்கு அவன் எல்லாத்தையும் ஒருமனப்படுத்திக் கொண்டிருக்கிறான். நம்ம வந்து இன்னைக்கு சவுத்ல இருந்து பாய்ஸ் வந்து ட்ரம்புக்காக பேக் ஸ்டேஜுக்காக காத்திருக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து இன்னைக்கு வருகின்ற மூணாவது ஸ்டேஜ் காத்திருக்கும் பொழுது திடீர்னு கண்ணிமைப்படுவத வரும். என்ன அற்புதம் எப்படி நடக்கும், திடீர்னு நடக்கும். நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஆண்டவர் உங்களுக்கு கற்பத்தை வெளியே கொடுத்துருவாரு. என்ன இது, நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு மேரேஜ் அலையன்ஸ் வந்துடும். ஆண்டவர் செய்த அற்புதம் திடீர்னு தான் இருக்கும். நீங்க நிறையாத நேரத்துல தான் வரும். அதே போல கத்துடைய வரையும் நிறைய நேரத்துல வரும். நம்ம ஆண்டவர் ஆராய்ச்சிட்டு இருப்போம், நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு வந்து நம்ம மேல போயிருந்தா இங்க இருந்தா அங்க இருக்கிறோமே, எப்படி அங்க போனோம், என்ன இதுதான். நினையாத நேரத்துல கத்துடைய வருக வரும். அற்புதங்களும் நீங்க நிறையாத நேரத்துல வரும். நீங்க உங்களை ஆயத்தப்படுத்திக்கிறீங்க, நீங்க உங்களை ஆயத்தப்படுங்க, ஜெபத்துல உறுதியா தரித்துறீங்க. ஆண்டவர் நினையாத நேரத்துல உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நான் அப்படிதான் எதிர்பார்க்கிறேன். என் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் அப்படிதான் எதிர்பார்க்கிறேன். நம்ம செய்ய வேண்டியது செஞ்சுக்கிட்டே போவோம், விசுவாசிப்போம், கர்த்தர் நினையாத நேரத்தில் காட்சியிலே கொண்டு வருவார். என்ன செய்கிறான் என்றால் எல்லாத்தையுமே ஒருமனப்படுகிறான். நம்ம இன்னைக்கு சோக்கன் கீழே இருக்கிறோம். ஆமே. த பேப்டிசம் வித் த ஹோலி ஸ்பிரிட் விச் இஸ் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் இன் யூ, கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ள இருப்பது. ஜான் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். ஹல்லேலூயா. அகபே லவ், தெய்வீக அன்பு நமக்குள்ளே பசுதாவினால ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்ம வார்த்தையே நேசிக்கிறோம், அந்த அன்பு அவர் ஊத்தி இருக்கிறார். நம்ம கத்தருடைய பிள்ளைகளை ஏன் நேசிக்கிறோம், அந்த அன்பை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது பசுத்தாயினால் ஊட்டப்பட்டிருக்கு. நம்ம நியூ பேர்த்தா இருக்கிறோம். ஒரு நாள் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து நம்ம மேல எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஆமென். இப்போ கடைசியா நான் சொல்றது, நேரம் அதிகம் இல்லை, இது ஆகாப் இயேசபேல சொல்லி நான் முடிச்சிட போறேன். அதை சொல்வதற்கு ரொம்ப நேரம் இல்லை. ஆகாப் ஜேசபேல், ஆகாப் வந்து இஸ்ரவேலின் ராஜா. ஒன்னு ராஜாக்கள் 17 அதிகாரத்திலிருந்து அந்த புஸ்தகம் முடியும் வரைக்கும், 22 அதிகாரம் வரைக்கும் நம்ம ஆகாபையும் இஸ்ரவேலையும் குறித்து வாசிக்கிறோம். அந்த காலத்தில் தீர்க்க தரிசி எலியா, எலியா தீர்க்க தரிசியா இருக்கிறார். இஸ்ரவேல் வந்து சீதோனிய ராஜாவுடைய மகள், ஏக்பாலின் மகள். அவள் ஒருவேளை ரொம்ப அழகாக இருந்திருக்கலாம், அல்லது பொலிட்டிக்கல் ரீசனாக அந்த ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சம்பந்தம் ஏற்பட வேண்டும், பொலிட்டிக்கல் காரணமாக அவன் அந்த பெண்ணை வாதம் செய்திருக்கலாம். அவள் ஒரு கொலைகாரியினுடைய மகள், அவளுடைய தகப்பன் ஒரு பூசாரி விக்கிரகாரணைக்காரன். அதனால அவள் இந்த ஆகாப்பை மேரேஜ் பண்ண பிறகு அவள் தான் பின்னால இருந்து ஆளுகை செய்கிறாள். ஆகாப்பை இயக்கிறது அவள் தான். இந்த ஒரே தேவனை விசுவாசிக்கிற மக்கள் மத்தியிலே, யெகோவா தேவனை வழிபடுகிற அந்த ஜனங்க மத்தியிலே எல்லாரையும் விக்கிரகாரணை கொண்டு வந்தாளே, எவ்வளவு சாமர்த்தியம், எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியாவை இந்து நாடா மாற்றணும்னு நினைக்குது. அதுதான், ஏன்னா வேற ஒரு ராஜ்யம் வரும்பொழுது அது அப்படிதான் மாற்றப்படும். அதனால அரசியலை பார்க்காம மதத்தை கொண்டு வராங்க. இப்படி செய்யும் பொழுது அவன் வந்து அரசியல வந்துட்டு மதத்தை கொண்டு வந்துட்டான். அதுல ஆதாப்பு வந்து இவ்வளவு ஜனங்களுடைய பணங்கள் அவங்க கையில இருக்கிறது, அதெல்லாம் வச்சு ரெண்டு ஆலயத்தை கட்டுற, அஸ்ரோத்துக்கும் பாகாலுக்கும் பெரிய ஆகலை கொண்டு 400+490 இவர் ரெண்டு பேருக்கு அங்க பூசாரிகளை ஏற்படுத்தி விக்கிர வழிபாடு ரொம்ப ஜோரா நடக்குது. இன்னைக்கு அமிதமாக தான் உலகத்துல வந்து விக்கிரகாரனை ரொம்ப ஜோரா நடக்கிறது. அது இதாவது ஒரு ஜனநாயக நாடு, அது ஒரு கிறிஸ்தவ நாடு, அது இஸ்ரவேலின் நாடு, அந்த நாட்டிலே கொண்டு போய் அப்படி மாத்திட்டாள். அதே போல அமெரிக்கா வந்து ஒரு ப்ரோடெஸ்டன்ட் கண்ட்ரி, கென்னடி அங்க பிரைம் மினிஸ்டர் அங்க ஜனாதிபதியா மாறும் பொழுது, ஃபர்ஸ்ட் ரோமன் கத்தோலிக்கு ஜனாதிபதியா மாறும் பொழுது, இன்னைக்கு அங்கேயும் ரோமன் கத்தோலிக்க மாறிட்டு அங்கேயும் ஹிந்து டெம்பிள் எல்லாம் நிறைய இருக்கு. எப்படி பாத்தீங்களா? அதனால இந்த ஆகாப் வந்து அமெரிக்கா அடையாளமா இருக்கிறது, ஜேசபெல் ரிலிஜன் கத்தோலிக்க மார்க்கத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ஸ்டேட் அண்ட் ரிலிஜன் யுனைட் ஆகும் பொழுது என்ன ஏற்படும் என்றால், மத கலவரம் தான் இருக்கையில பெரிய கலவரம், அதிகமாக ரத்தம் சிந்தப்படுவது மதக்கலவரம் தான். அதனால அவள் வந்து ஜெசபேலா வந்து விக்கிரகாரனை பாகாலையும் அஸ்ரோத்தையும் ஜனங்களை வழிபட செய்து தீர்க்க தரிசிகள் எல்லாரையும் கொலை செய்து போட்டால், அங்க எலியா சொல்லுகிறார், நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கிறேன், என்னையும் கொலை செய்ய பக்கத்தை எடுக்கிறாள். அந்த அளவுக்கு அவள் வந்து மேடர், என்னன்னா மத சம்பந்தமான மேடர். இவ்விதமாக இஸ்ரவேலிலே அப்படி நடந்து வந்தால் அது நடுநிசியா இருக்கிறது, அது அமாவாசை இருட்டா இருக்கிறது, அவ்விதமான இருள் சூழ்ந்து விட்டது, இக்க போட்டாக மாறிவிட்டது. ஆகாப் தன் மனைவிக்கு தன்னை விற்று போட்டான் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாப் சோல் இஸ் பேட் ரைட், தன்னுடைய புத்திர சுவீகாரத்தை விற்று போட்டான். ஏசா வந்து புத்திர சுவீகாரத்தை விற்று போட்ட பின்பு மனம் திரும்புதலை அவன் தேடியும் காணாமற்பனாம் போனான், கண்ணீர் விட்டு தேடியும் அது அவனுக்கு கிடைக்கவில்லை. அதே போல அது மாறிவிட்டது. அந்த எலஜா அங்கே இருக்கும் பொழுது, நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்னு ராஜாக்கள் 19:18, இவ பாகாலுக்கு தன் முழங்காலை முடக்காதும் அவன் பாதத்தை முத்தம் செய்யாத ஏழாயிரம் பேரும் அமைச்சிருக்கு. யார் இந்த மெசேஜ்ல ட்ரூவா இருக்கிறாங்க? நம்ம மட்டும் இருக்கணும் இல்ல, நான் நிறைய வச்சிருக்கிறார், நிறைய அனாயிட்ட டீச்சர் வச்சிருக்கிறார். நமக்கு அது தெரியல, நம்ம பார்த்ததுல நம்ம இங்க ஒன்னையும் கண்டுபிடிக்க முடியல. எல்லாருமே வந்து உலகப்புறமா இருக்கிறாங்க, தவறான கொள்கையில இருக்கிறாங்க. ஆனா ரியல் பாஸ்டர், ரியல் பிலீவர்ஸ் இங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒருத்தன் சொல்லும்போது ஆண்டவர் 7000 இருக்கிறாங்க. அதே போல உலகம் எங்கிலும் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படுகிற அனாயின்ட் டீச்சர்ஸ், அனாயின்ட் பிலீவர்ஸ் இருக்கிறாங்க. ஆகாயத்தில் அவர்களை சந்திப்போம். நம்மை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அதனால உன் பேர் தேத்திரா சபைக்கு சொல்லும் பொழுது உன் தேவில் எனக்கு குறை உண்டு. தன்னை இயேசபேல் என்று சொல்லு, தன்னை ஒரு இயேசபேல் என்று சொல்லிக்கொள்ள இஸ்ரி என் ஊழியக்காக வேசித்தன பணவும் விக்கிரங்கள் பணிகளை பொதித்து அவளை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். வெளிப்படுத்தல் 2:20 வாசிக்கிறோம். அதனால வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகாலனை செய்வதற்கும் அந்த ஜேசபல் அங்க போதித்தாள் என்று சொல்லப்பட்டது. ஐடல் வர்ஷிப்பு, இதை போனிகேஷன், ரிலிஜனும் எல்லாமே மதமும் மிக்ஸ், அங்க அரசியலும் மிக்ஸ் ஆகும் பொழுது அது போனிகேஷன் ஆகியிருக்கிறது. இல்லீகல் யூனியன், அது தவறான ஒரு அங்க யூனியன். ஆகாப் வந்து யுத்தத்துக்கு நடத்துகிறான். 1 ராஜாக்கள் 20 வாசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, இன்னும் ஒரு சில நிமிடங்கள் இருக்கிறது. அதனால 20 நீங்க பார்க்கும் பொழுது ஆகாப் வந்து யுத்தத்துக்கு போகிறான். அப்பொழுது திகதர்சி வந்து சொல்லுகிறார், கொஞ்ச ஜனங்களோடு போகிறான். ஒரு ஆட்டுக்கடை போன ஜனங்களை போகும் பொழுது மெனாதாத் சீரிய ராஜா அவன் வருகிறான். வந்திருக்கின்றால் ஆண்டவர் உன் கையில ஒப்பு கொடுத்தேன், ஜெயிச்சிட்டான். அதன் மீன் அவங்க அந்த மலையில அவங்க யுத்தம் பண்ண அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அவங்க தேவர் மலை தேவர்கள். ஆனா பள்ளத்தாக்கத்துல நம்ம யுத்தம் பண்ண அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. அதனால இந்த மாதிரி அவன் பெரிய சேனையை சேர்த்துக்கொண்டு அந்த பெனாதாத் அந்த சீரிய ராஜா வந்து யுத்தத்துக்கு வரும் பொழுது, இப்பொழுது பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க அவர்கள் தேவன் மலை தேவர்கள். அவர் மலை தேவனாக இருக்கிறார், பள்ளத்தாக்கின் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் மலைகளின் தேவன், பள்ளத்தாக்கின் தேவனாக இருக்கிறார். அவர் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறார். அவர் எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறார். இப்பொழுது அவங்க அப்படி சொன்ன நிமித்தமாக நீ யுத்தத்துக்கு போ, கொஞ்ச பேரை கூட்டிகிட்டு போறான், பெரிய ஜெயம் கிடைக்கும். அப்பொழுது நீங்க அந்த அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து வாசித்துக் கொண்டு போகும் பொழுது, அந்த 20 அதிகாரத்தை நீங்க வாசித்துக் கொண்டு போனா கடைசியில வரும் பொழுது 35-36 வாசிக்கும் பொழுது அங்க ஒரு தீக்குதர்சி காட்சியிலே தோன்றுகிறார். எதனால் அவர் தோன்றுகிறார் என்றால், சங்காரத்துக்கு நியமிக்கப்பட்டவன் அந்த பெனாதாத், நான் வந்து அந்த சாத்தானை உன் கையில ஒப்படைச்சிட்டேன், நீ அவனை நிர்மூலமாக்கு என்று சொல்லும் பொழுது, யுத்தத்தில் சீரியா ராஜா பெனாதாத் தோல்வி அடைந்து அவன் பதுங்கி இருக்கிறான். அப்பொழுது என்ன செய்யறான் என்றால், அவன் ஆள் அனுப்பான். இஸ்ரேலின் ராஜாக்கள் வந்து கொஞ்சம் ஈது இறக்கம் உள்ளவங்க. அதனால நம்ம போயிட்டு அங்கிட்ட கொஞ்சம் கெஞ்சி கேட்டா நம்மளை விட்டுருவாங்க. அதனால 2 போயிட்டு நாங்க போயிட்டு அந்த ராஜாட்ட, யூதா இஸ்ரேலின் ராஜா ஆகாப்ட பேசணும்னு சொல்லி அவங்க வந்து பேசுறாங்க. அதுபோல உங்களுடைய பெனாதாத் வந்து அங்க இருக்கிறாரு, அவர் எங்களை அனுப்பியிருக்கிறாரு, நீர் வந்து எங்களை விடுவிக்கணும்னு கேட்கும் பொழுது அவங்க தலையில கையில சுத்திக்கிட்டு ரெட்டு உடுத்தி கொண்டு வந்து ரொம்ப சோகமா பரிதாபமா கேட்கும் பொழுது, இவனு இறக்கம் உள்ளவன் என்ன பண்ணிட்டான்னா, அவன் என்னுடைய சகோதரன், அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா? எப்படி பாருங்க, ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார், இவன் அந்த ஜெயத்தை எப்படி பண்றான் பாருங்க. அவன் என்னுடைய சகோதரன், ஹி இஸ் மை பிரதர், அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா? உடனே போயிட்டு அவங்க சொல்றாங்க இத மாதிரி சொன்னாரு. உடனே அவன் இங்கிருந்து வரான் பெனாதாத். ரத்தில ஏத்திக்கிட்டான், போய் உடன்படிக்கை பண்ணிட்டான். எங்க அப்பா வந்து தமஸ்கூல்ல இருந்து எப்படி வந்து அவரை வந்து மார்க்கெட் பிளேஸ் ஏற்படுத்தினாரோ அதே போல நானும் ஏற்படுத்தி என்னுடைய பிசினஸ் அங்க கொண்டு போறேன். அவனை உடன்படிக்கை பண்ணி அவனை விடுவித்துட்டான். இந்த நேரத்தில் ஒரு தீர்க்கதரிசி என்ன வருகிறாரு, என்ன சொல்றாரு, 35-36 ஒருத்தனை பார்த்து என்ன நல்லா அடிப்பான்னு சொன்னாரு. அவன் வந்து அடிக்க மாட்டேங்கிறான். எப்படி ஒரு தீர்க்கதரிசி போய் நம்ம அடிக்கிறது? அதனால நீ என்ன சொன்ன வார்த்தை கீழ்ப்படியில, நீ போகும்பொழுது சிங்கம் உன்னை சாப்பிடும். அப்படின்னா சிங்கம் அவனை சாப்பிட்டு இன்னொருத்தண்ட போறான், நீ என்ன நல்லா அடின்னு சொல்லும் பொழுது அந்த தீர்க்கதரிசியை காலம் உண்டாக ரத்தம் சிந்தபடியா அடி அடினு அடிச்சான். அவன் மீன் அவன் முகத்துல சாம்பலா போட்டுக்கொண்டு காயத்துல ரத்தம் வடிஞ்சு கொண்டிருக்கிறது. இவ ராஜா ஆகாப் ராஜா வரும்பொழுது அவன்கிட்ட போயிட்டு சொல்லும் பொழுது, என்ன உனக்கு இந்த மாதிரி அடி விழுந்து ரத்தம் இந்த குளத்துல இருக்கிறார்? இதே போல ராணுவத்துல வந்து ஒருத்தனை பிடிச்சு கொண்டு ஏண்ட தந்தாங்க. அவன் என்ன சொன்னான்னா, இவனை வந்து நீ பத்திரமா வச்சிக்க, இவனை விட்டுட்டா அவனுக்கு பதிலாக உன் ஜீவன் கேட்கப்படும், நீ வந்து ஒரு காலம் இந்த வெள்ளி அணி அபராதமா செலுத்தணும். நான் வந்து அங்கு இங்க அலுவலா இருக்கும் பொழுது அவன் ஓடிச்சான், அதனால என்ன செஞ்சுட்டான், என்னை பிடிச்சு இப்படியே அடிச்சு போட்டான். இப்படி சொல்லும் பொழுது அது என்ன முகத்தில் இருக்கிற வேஷத்தெல்லாம் கலைக்கும் பொழுது அவன் ஒரு தீர்க்க தரிசி. அல்லேலூயா. அவன் சொல்றான், சங்காரத்துக்கு நியமிக்கப்பட்டவனை நீ வந்து விடுவித்தபடினால் உனக்கே அந்த ஆபத்து திருப்பி வரும். பேக் ஃபயர் பண்ணு. 42 வாசிக்கலாம்.
அப்பொழுது இவன் அவனை நோக்கி, சங்காரத்திற்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பி போகும்படி நீ விட்டபடினால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்திற்கு ஈடாகவும் இருக்கும்
என்று நியமிக்கப்பட்டவனை நான் வந்து உன்னை அவன் சங்காரத்துக்கு தனநாத் சங்காரத்துக்கு நியமிக்கப்பட்டேன். நீ அவனை தப்பி வைக்க பண்ணினா உன்னோடு உடன்படிக்க பண்ணால உன் ஜீவன் அவன் உன் ஜீவன் அவன் எடுப்பான், உன்னுடைய ஜனங்களையும் அவன் கொலை செய்வான். நீ அவன் அப்படி விட்டுட்ட அல்ல. அதனால இதுக்கு பாருங்க, ஒரு தீக்கு தெரிஞ்சு அவனுக்கு பாடத்தை கட்டி இருக்கிறார். மேல அடி வாங்குறான் பாருங்க, அதுவும் ரத்தம் சொட்டும்படியா அடி வாங்குறான்னா ஒரு தீக்கு தெரிஞ்சு தேவனுடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு காண்பிக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு அடியும் வாங்குறான்னு நான் அதை நினைக்கிறேன். அப்ப அந்த தீர்க்க தரிசிகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறாங்க. அந்த அந்த ஆகாபோடு பேசுறதுக்கு சும்மா போய் பேசல, சும்மா பேசினா அவனுக்கு புரியாது. அதனால இப்படி அடி வாங்கிக்கிட்டு அவன் நீர் தான் அந்த மனுஷன், நீ வந்து சங்காரத்துக்கு நியமிக்கப்பட்டவனை விட்டுட்டுனால உமக்கு நல்ல சாவடி கிடைக்கும். அதே போலதான் 2 உலக யுத்தத்தில் என்ன ஏற்பட்டது என்றால் அமெரிக்காவுக்கும் அது நேச நாடுகளுக்கும் ஜெயம் கிடைத்தது. ஜெர்மனி அதனுடைய நேச நாடுகள் கத்தோலிக்க மார்க்கத்தினால இருக்கிறது. இது அது வந்து என்ன சொல்றது என்றால் தோல்வி அடைந்தது. அதனால ரஷ்யாவுக்கு என்ன, ரஷ்யா ஒரு நேச நாடாக தான் அமெரிக்காவோடு சேர்ந்துதான் யுத்தம் செய்தது. அதனால அமெரிக்கால் ரஷ்யா வந்து 1930 அது வந்து எக்கனாமிக் டிப்ரெஷன் ஏற்பட்டது. உலகமெங்கிலும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டனாலே அந்த ரஷ்யா ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது ரூஸ்வெல்ட் வந்து அங்க ஜனாதிபதியா இருக்கிறார். அவர் என்ன செய்தார் என்றால், ரஷ்யா வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது, அந்த ஜெர்மானியர்களை செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஜெயித்தாங்க, அதனால அதுக்கு அந்த எக்கனாமிக் டிப்ரெஷன்ல பொருளாதார வீழ்ச்சியை வந்து சரிப்படுத்ததுக்காக அளவுக்கு நெஞ்சு உதவி செஞ்சிட்டாங்க. இவங்க போய் அங்க ஃபேக்டரியை கட்டி கொடுத்தாங்க. அதனால US built huge factories and heavy industry in Russia. பெரிய பெரிய தொழிற்சாலைகளை ஏற்படுத்தினாங்க. ரிவீல்ட் ஆட்டாமிக் சீக்ரெட், ஆட்டாமிக் ஃபார்முலா சீக்ரெட் எல்லாம் வெளி கொடுத்தாங்க. அண்ட் ஈவன் கேவ் சோவியட் பிளேட்ஸ் சோ தே குட் பிரிண்ட் த US ஜெனியூன் கரன்சி. இவங்க பணம் பிரிண்ட் பண்ற அந்த பிளேட்டை கொடுத்துட்டாங்களாம், நீங்க பணத்தையே பிரிண்ட் பண்ணுங்க. யார் எப்படி செய்வா? அமெரிக்கர்கள் இறக்கம் உள்ளவர்கள், ரஷ்யர்கள் பெனாதாஸ் போல எல்லாத்தையும் கொடுத்து அவனை லிப்டப் பண்ணாங்க, இவங்களோட பிளான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. கடைசியில் என்ன, they got all other airplanes. பிரதமர் சொல்லுகிறார். அதனால அது என்ன செய்யும் கடை, ஆட்டோமிக் பாம்ஸ் சீக்ரெட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இதைத்தான் பெனாதாஸ் செஞ்சு, இதைத்தான் ஆதாப் செய்தான். அதே போல அமெரிக்கா ஆதாப் கடையாளம் எல்லாமே ரஷ்யாவுக்கு செய்யும் பொழுது ரஷ்யா பெனாதாஸ் கடையாளமா இருக்கிறான். பெனாதாஸ் என்றால் 7th விஷன்ல என்ன வாசிக்கிறோம், 7th தரிசனத்தில் the lost and 7th vision was wherein I heard a most terrible explosion. ஒரு பெரிய வெடிச்சத்தத்தை நான் கேட்டேன், எல்லாமே இடிபாடுகள். I saw nothing but debris, scatters and smoke all over the land of America. அமெரிக்கா முழுவதும் இதோ புகைக்காடும் இடிபாடுகளுமாக இருந்தது. அமெரிக்கா முற்றிலும் அழிஞ்சு போனது. 13 colonies, North America, United States of America, உலகத்தில ரிச்சஸ்ட் கண்ட்ரி. என்ன செய்யறது என்றால் அந்த பெனாதாஸ் மறுபடியும் யுத்தத்துக்கு வருவான். முன் உன்னும் சாவா, எல்லாருமே சாவாங்க. அங்க சேடவா அங்க எழுதியிருக்குது, அதை எலஜா ப்ராபட் நமக்கு ரிவீல் பண்ணிருக்கிறார். அது சீக்கிரத்தில் நடக்க போகுது. 4வது காலத்தில் அது என்ன செய்யும் என்றால் அமெரிக்கா வந்து அங்க வீழ்ச்சி அடையும் என்று அறிந்திருக்கிறோம். இதை என்ன செய்யும் என்றால் அதனால என்ன செய்யும் அந்த வேர்ல்டு வார் வரும் பொழுது ரஷ்யா ஒரு ஆட்டம் பாம்பு அங்க போடும் பொழுது அமெரிக்கா அங்க இடிபாடுகளாக மாறும். அதே போல 2 யுத்தத்தில் ஜெயம் கிடைத்தது ஆகாத்துக்கு, 1st வேர்ல்டு வார், 2nd வேர்ல்டு வார். ஆனா 3rd வேர்ல்டு வார்ல அமெரிக்கா முற்றிலும் அணிஞ்சு. ஆனா 3rd வேர்ல்டு வார் 1 ராஜாக்கள் 22வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யுத்தத்தில் போனா ஜெயம் கிடைக்குமா? எல்லா 400 தீர்க்கதரிசிகளும் ஜெயம் கிடைக்கும். பெஸ்ட் அமெரிக்கா, அமெரிக்காவை ஆசீர்வதிக்கிறோம் சொல்றாங்க. அமெரிக்காவில் வந்து அமெரிக்காவுக்காக அவங்க ரொம்ப இதை சொல்றாங்க. ரொம்ப வைராக்கியம் காமிக்க. ஆனால் அமெரிக்கா மூணாவது வேர்ல்டு வார்ல அறியாது. ஆகா மூணாவது வேர்ல்டு வரும் பொழுது அவன் 40 திராட்சை தோட்டத்தை எடுப்பது நிமித்தமாக அவன் இருந்த கத்தர் அங்க என்றால் 40 ரத்தத்தை நக்கின அதே நாய்கள் நக்கின அதே இடத்திலே உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று சொல்லப்பட்டது. கெனடி வந்து அவன் வந்து அவன் கார்ல போகும் கெனடி அவர் கார்ல போகும் பொழுது அங்க ஆஸ்வால்ட் என்கிறவன் ஷூட் பண்ணிட்டான். ஷூட் பண்ணும் பொழுது அவனுடைய மனைவி மடியிலே அவன் செத்தான். ரத்தம் வந்து கார் ஃபுல்லா போனது. அதே போல பெனதாத் 3 யுத்தத்துக்கு வரும் பொழுது அவன் சொல்லிட்டான் பகுதிகளை பார்த்து இஸ்ரவேலின் ராஜாவை மட்டும் நீங்க கொல்ல வேண்டும், வேற யாரும் செய்யக்கூடாது. அதனால ஆர்ச்சஸ் வில்வீரர்கள் எங்க எங்க ஆகாப் இருக்கான்னு தேடி பாக்குறாங்க. கடைசியில வந்து யோசபாத்து ராஜவசனம் தெரிவித்த இவன் தான் உன்ன ஓ நீ கூக்குறது போட்டான், ஐயோ நீ கூக்குறான், ஓ இவன் இல்ல அவன் பக்கத்துல இருக்கவன் வெள்ளாடு வேஷம் போட்டிருக்கு, இது செமிரியா எடுத்து மாட்டிக்கிட்டு அதான் பேட் ஃப்ரெண்ட்ஸ் சேராதங்க, உன்னியம் வந்து வெள்ளாடு வந்து அவன் வந்து உன்னிய ஏமாத்திட்டு போயிருவான். இவனை மாறு வேஷம் போட்டு வர சொல்லிக்க ராஜா மாதிரி போட்டு அவன் அவன் மத்தியில இருக்கிறான், சாதாரண டிரெஸ்ல இருக்கான். ஆனா வந்து கத்தர் வந்து யோசபாத்துக்கு உதவி செய்தார், அவன் கூக்கரில் இட்டான். உடனே இவன் இல்ல பக்கத்துல கொண்டு அவன் வந்து நேரா நெஞ்சுக்கு நேர் வந்து அங்க அம்பு போகும் பொழுது எப்படி கெனடி வந்து அந்த ரதத்துல செத்தாரோ அதே போலதான் ஆகாப் ரதத்துல செத்தான். ரத்தமானது ரதத்துல வலிஞ்சி ஓடினது, கெனடி ரத்தம் கார்ல வலிஞ்சி ஓடினது. அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகாப்புக்கு அடையாளம் என்ன ஏற்பட்டது, யுத்தம் நடந்து கொண்டிருக்கு சாயங்காலம் வரைக்கும் அந்த பாடி அங்கே ரதத்துல வச்சுட்டாங்க. அதனால ரதத்துல ரத்தம் வடிஞ்சு கீழே சொட்டு சொட்டுன்னு சாயங்காலமானது யுத்தம் முடிஞ்சு விட்டது. இப்பொழுது ஆகாப் பாடியை எடுத்து அடக்கம் பண்ணணும்னு கொண்டு போகும் பொழுது அந்த ரதத்தை கழுவுறாங்க, கழுவும் பொழுது நாய் வந்து அந்த ரத்தத்தை நக்கிது. பாருங்க அமெரிக்காவுடைய முடிவு அதுதான். அதனால நீ யுத்த சங்காரத்துக்கு நீ நியமிக்கப்பட்டவன், அவனுக்கு நீ போய் உதவி செய்த கிறிஸ்டியன் கம்யூனிஸ்ட் இதான் நீ என்ன செய்ய இருந்தால் நீ அவனுக்கு உதவி செய்ய அவனே உன்னை பேக் ஃபயர் பண்ணுவான், நீ அவனே உன்னை திருப்பி சுடுவான். உன்னை அழிக்கிறதுக்காக அவன் சங்காரத்துக்கு நியமிக்கப்பட்டவன், அங்க அவன் இருக்கிறான், உன்னை சங்காரம் பண்ணிடுவான், நீ அவனை விடுவித்ததுனால நடந்த சம்பவம் தன்னுடைய செயலை சொல்ற. யாராவது எந்த நாடாவது தங்களுடைய கரன்சி பிளேட் பிரிண்ட் அடிக்கிற பிளேட்டை கொடுப்பாங்களா, எந்த நாடாவது செய்யுமா, அவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அந்த ரஷ்யாவை லிக்விட் பண்ணவே அவங்க தான். அப்படி இருக்கும் பொழுது அவன் எவ்வளவு தீமை செய்யறாங்க பாருங்க. அந்த கம்யூனிஸ்டுகள் அந்த ரஷ்யா என்ன செய்து பாருங்க, கடைசியில் அதை அழிச்சு போடும், அது இயேசுபேலையும் அழிச்சு போடும், எல்லாமே அழிஞ்சு போகும், அதனால எல்லா இசங்களும் அழிஞ்சு போகும். அர்மத்தோம் யுத்தமானது இந்த டேல் ஹாஸ் என்ன செய்திருந்தால் இந்த ஜனங்களை வந்து உலக மனத்திலுள்ள ராஜாக்களை எல்லாரையுமே அர்மகதோன் யுத்தத்துக்கு வழி நடத்துகிறது. நம்ம அப்பொழுது இங்கே இருக்க மாட்டோம், அல்லேலூயா, நம்ம மேல எடுத்துக்கொள்ளப்படும், பாதுகாப்பான இடத்துல இருக்கும். உலகத்துல தேர்ட் வேர்ல்டு வார் நடக்கும், எல்லா யுத்த பயத்திலும் இருக்கிறார்கள். உலக அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்வது எப்படி என்று இத ட்ராக்ஸ் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிட்வீன் செகண்ட் அண்ட் தேர்ட் வேர்ல்டு வார், நீங்க செகண்ட் அண்ட் தேர்ட் வேர்ல்டு வார்க்கு மத்தியில இருக்கிறீங்க. நாபோத் வந்து 20 22 இருக்கிறான். அவன் வந்து ஒரு ட்ரூ பிலீவர், வார்த்தைக்காக தன் சுதந்திரத்துக்காக காம்பிரமைஸ் ஆகிறபடி அது வந்து எனக்கு அந்த தியாகத்தோட கொடுத்துரு, எவ்வளவு வேணாலும் உனக்கு பலன் தாரு, அது என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு, நான் அதை கீரை கொள்ளையாக்கி மாற்றிவிட வேண்டும் சொல்லும் பொழுது தர முடியாது, என்னுடைய பிதாக்களின் சுதந்திரம், என்னுடைய சேஸ்திர புத்திர பாதிப்பை நான் விற்று போட முடியாது, அதை நான் வித்துட்டேன் என் பெயரை அழிஞ்ச மாதிரி அர்த்தம், அந்த ப்ராப்பர்ட்டி வச்சுதான் என்னுடைய பேர் இருக்குது. ஊர்ல உங்களுக்கு ஒரு சொத்து இல்லன்னா எங்க போனா எங்க போய் தங்குனீங்க, வீடு இல்லைன்னா உங்களுடைய பேரை அறிஞ்ச மாதிரிதான், அங்க ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தா தான் நமக்கு அங்க பற்று இருக்கும். அதனால இந்த இடம் போச்சுன்னா, இந்த இடம் போச்சுன்னா என்ன விலை கொடுத்தாலும் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அதே போல இன்னைக்கு நம்ம வார்த்தைக்காக நிக்கிறோம். எக்காரணத்திட்டம் என்ன விசாசி என்ன விதமான ஆசையை காட்டித்தாலும், என்ன விதமான உலக காரியங்களை கொண்டாலும், என்ன விதமான உபத்திரங்களை கொண்டாலும், நாங்க காம்பிரமைசிங் ஆக மாட்டோம். அல்லேலூயா. நாங்க வேட் பிரைட். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கத்தனை இது புஃபோர்ஸில் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் சிந்தையில இருந்ததை ஒரு ப்ராபெட் மூலமா ரிவீல் பண்ணியிருக்கிறார். யோவானுக்கு அது சிம்பலாக இருந்தது, சிம்பலாக அடையாள சின்னங்களாக இருந்தது, இப்பொழுது நமக்கு ரியாலிட்டியாக மாறியிருக்கு. நம்முடைய காலத்திலே நிறைவேறும் பொழுது காட்ஸ் வேர்ட் இஸ் ட்ரூ, அவருடைய வார்த்தையை நம்பி அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். நமக்கு நல்ல வாழ்க்கை வேண்டுமென்றால், நம்ம ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமென்றால், வார்த்தையிலே நிலைத்திருப்பது தான், வார்த்தையை நேசிப்பது தான், அதுதான் உண்மையான சந்தோஷம், அதுதான் ரியல் லைஃப், அதுதான் வந்து நம்ம எட்டர்னிட்டி கொண்டு செல்லும். டேல் ஹார்ட்ஸ் பின்பற்றி போகும்பொழுது மரணம் பாதாளம், அழிவு, சடுதியான அழிவு. சாத்தான் மோசம் போக்குறவனாயிருக்கிறார், ஆசை காட்டி மோசம் போக்குறவன், ஆனால் தேவன் உண்மையும் சத்தியம் உள்ளவர், அவர் ஜீவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு தெரியமாயிருக்கு. He is a great deliverer. அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார், அவர் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார், இயேசு நம்முடைய பரிகாரியாயிருக்கிறார், எல்லாத்துக்கும் எல்லாமாயிருக்கிறார். அதனால நம்ம வந்து இன்னைக்கு அந்த ஈகிள் அனாயிட்டிங் பெற்றிருக்கிறோம், இந்த ஃபோர் சீல் டைம்ல இருக்கிறோம். அந்த செவன் சீல் வந்து நம்மளை பிரைட் ஏஜ் கொண்டு வந்திருக்கிறது. முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு நம்ம எபேசியன் அகைன் எத்தர்னல் சர்ச் ஏஜ் வரும்படியாக கர்த்தர் இவ்வளவு கிருபை தந்திருக்கிறார், இவ்வளவு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு துதிகளை சோத்திரங்களை நான் நடப்போம். அல்லேலூயா, பிரைஸ் காட், அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். நம்முடைய வார்த்தை சத்தியம், நம்முடைய வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்கும் பொழுது எல்லாமே கொடுக்கப்படும். All things will happen. ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம். Thank you Jesus. என் இயேசு ராஜன் வருவார், என்னில் அடங்க துதோடு என்னை நீத்த இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார், என்னை நீத்த இயேசு ராஜன் என்னை ஆளவே. எங்களை நேசிக்கிறேன், நல்லாண்டு பிரேமை துதிக்கிறேன். நேரம் மட்டும் அவருடைய வார்த்தையை தியானிக்க உதவி செய்த காய சோத்தம். நாங்கள் நாலாம் முத்திரையின் காலத்தில் இருக்கிறோம், நீர் இந்த காலத்தில் இறங்கி வந்து எங்களை லவோதிக்காலிருந்து பிரைட் ஏஜி கொண்டு வந்திருக்கிறீர். ஆனால் பார்ஷியல் வேர்டில் இருந்து, பார்ட்ஸ் வேர்டில் இருந்து எங்களை ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு கொண்டு வந்திருக்கிறீர். செவன் ஃபோல்ட் அனாயிட்டிங் எங்கள் மேல இருக்கிறது, ஈகிள் அனாயிட்டிங் இருக்கிறது. எங்களை மகிமையின் மேல் மலிவு நடத்துகிறீர், மகிமையின் மேல் மகிமை அடைய, பலத்தின் மேல் பலன் அடைய, கிருபையின் மேல் கிருபை அடைய, மறுரூபமாக தக்கதாக வழி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது சாத்தான் டேல் ஹார்ட்ஸில் சென்று ஜனங்களை மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் வழி நடத்துகிறான். உலகத்தின் ஆண்டவரே நாட்டு தலைவர்களை அர்மதோன் யுத்தத்துக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறான், ஜனங்கள் அவன் பின்னாலே போகிறார்கள். அதனால நாங்கள் ஜீவனை உடையவர்களா இருக்கிறோம், அவங்க மத்தியிலே மரணம் இருக்கிறது, அவங்களுடைய பாளையத்திலே மரணம் இருக்கிறது, எங்களுடைய பாளையத்திலே ஜீவன் இருக்கிறது. நாங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ள, ஜீவனை விடாதபடி பற்றிக்கொள்ள, ஆண்டவரே வார்த்தைக்கு எங்களை தாழ்த்தி ஆண்டவரே அதை நேசித்து நாங்கள் இன்னும் அதிகமான கிருபைகளை பெற உதவி செய்யும். உங்களுடைய வார்த்தையை நேசிக்கும் பொழுது அவன் செய்ததெல்லாம் வாய்க்கும். அவன் அந்த இலையுறாக்க மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படி இந்த நேரத்தில் காலையில மாலையில பொறுமையாக கேட்ட உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீரத்துக்கு வேண்டிய ஆண்டவரே எல்லா விதமான நன்மைகளையும் கூட்டி தந்து ஆசீர்வதியும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் உடைய வார்த்தையை நாங்கள் பொறுமையாக ஃபாலோ பண்ணும் பொழுது நீர் ஆண்டவரே எதிர்பாராத நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில எதிர்பார்த்திருக்கிற நன்மையை தருவி. சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ், மெரக்கிள்ஸ் நீ செய்கிறவராய் இருக்கிறீர், நீர் அவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர். உங்களுடைய வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்கும் பொழுது எல்லாத்தையும் நீர் கூட்டி தருவீராக. என் மனங்கால் போயிருக்கிற அனைவருக்கும் நீர் அற்புதங்களை செய்வீராக. இந்த கடைசி காலத்தில் டேட்ஃபுல் டைம்ல இருக்கும் ஆண்டவரே, உடைய வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது அதன்படியே நீ செய்கிறீர். உங்களுடைய பிள்ளைகள் விசுவாச அறிக்கை செய்து ஆசீர்வாதத்தை சந்தித்துக் கொள்ள கிருபத்தார். இந்த ராத்திரியில நீர் எங்களோடு கூட எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமீன்.
Yesu
கர்த்தர் நம்மை உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.